உற்பத்தியானவள், ஊருன்னா தொடை, அதுலேருந்து வந்தவள் ஊர்வசி. பகவான் நரநாராயண ரிஷியா பத்ரிகாசிரமத்தை தபசு பண்ணிட்டு இருக்க, அப்ப இந்திரன் பகவானுடைய தபசை கெடுக்கிறது யாரோ ரிஷி அல்ப ரிஷி நினைச்சுட்டு ரம்பா மேனகை திலோத்தமை எல்லாம் அனுப்புறான் நாட்டியமாடி இந்த நாராயண ரிஷிய அவருடைய தவத்தை கெடுங்கோன். அவர்கள்லாம் வந்து நன்னா ஆடின உடனே பகவான் கண் திறந்து பார்க்கிறான், எதற்கும் அசரல, காமதேவனுடைய மலர்கனைகள் பட்டும் உண்ணாகல. இப்ப பகவானை பார்த்தவானுடுங்கிற பகவான் சொல்றான், ஒன்றும் பயப்படாதீங்கன்னு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடினு உங்களுக்கு ஏதான கிஃப்ட் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடைய தொடங்கினார். நிறைய ஸ்திரீகள் வந்தாளாம், இவாளை விட அழகா நிறைய பேர் லட்சக்கணக்கில் வந்துட்டாளாம். இப்போ பகவான் சொன்னா அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளை அழிச்சுட்டு போங்கன்னுட்டான். அப்போ அதில் ரொம்ப அழகியா இருந்தவள் ஊர்வசி, அவளை அழிச்சுட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்றது. அதனால பகவான் அவ்வளவு அழகானவன், மோகினி வேஷம் போட்டான் அப்படின்னா எந்த பெண்ணையும் ஓமானம் சொல்லும்படியா இல்லை. ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அழியும் அல்லன், ஆண் பெண் இல்லாம ஒரு ஜாதி உண்டு இல்லையா, அவர்களும் இல்லையா, இப்படி இருக்கான் பகவான். வெபிரானா எல்லாத்தையும் கடந்த ஒருவன், எல்லாத்தையும் கடந்து எவன் இருக்கானோ அவன்தான் கடவுள், எல்லாத்தையும் கடந்து உள்ள தேடினா எவன் கிடைப்பானோ அவன் கடவுள். அதனால பகவானுக்கு ஓமை எதுவுமே கிடையாது, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால். அவனுடைய திருவடியை பிடிச்சவாளுக்கு மட்டும்தான் மனக்கவலை இல்லாமல் போகும். ரொம்ப சுலபமா சொல்லிட்ட பகவானே சொல்றான் இல்லையா, என் கால பிடிச்சுக்கோ மாமேகம் சரணம் பிரஜ, கவலைப்படாதேன்றான் திருவள்ளுவர். நமக்கு புரியும்படியா சொல்றார், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது முடியாது. நம்முடைய புத்தி சாதுரியத்தினாலேயோ பலவிதமான புஸ்தகங்களை படிக்கிறதுனாலேயோ நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனாலேயோ இல்லாட்டி சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனாலேயோ இல்லாட்டி நினைச்சதெல்லாம் அடையிறதுனாலேயோ மனக்கவலை போயிடாதோ, அது உள்ளுக்குள்ள அப்படியே அரிச்சுட்டே இருக்கு கரையா அரிக்கிறா போல. பகவானுடைய திருவடி அடைஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த மனக்கவலை மாற்றி கொடுத்துருவான். அப்ப அவனோட தாழ் சேரணும், வள்ளுவர் சொல்றார் தாழ் சேர்ந்தார் அப்படின்னு சொன்ன தாழ் சேரணும்னா அவர் எங்கேயோ தூரத்துல இருந்தார் அப்படின்னா எங்க தாழ் சேர்றது? திருப்பதி பெருமாள் திருவடியை யாராவது பார்த்துருக்கோமா சொல்லுங்க, அவரை பார்க்கறதே பெரிய பாடா இருக்கு. அதுக்குள்ளேயே ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டின்னு துரத்திடுறான். ரங்கநாதன் பார்க்கலாம், அது நம்ம வைகுண்டபதி திருவடியை தேடுறதே பாடு, அவர் எங்கேயோ இருக்கார், பக்கத்துல தான் இருக்கார் ஆனால் தூரத்தில் இருக்கார். இந்த திருவடியை தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம், ஆதிநாதர் தெரியறது. ஓரளவுக்கு பக்கத்தில் நன்னா திருவடியை பார்க்கணும்னா திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி அப்படி எட்டி பார்க்கலாம், நன்னா தெரியும் பகவானுடைய திருவடி. திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாளுடைய திருவடி, நம்ம வைத்தமானதி பெருமாளுடைய திருவடி விட்டுருவோமான்னு பார்க்கலாம் சில சில இடங்களில். ஆனாலும் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு, இன்னும் போய் பக்கத்துல பார்த்தா என்னவா, நாமும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஆள் தானே, அவனால படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தானே, ஏதோ ஒரு ஜந்துவார் அங்க இருக்க பூனைக்குட்டியெல்லாம் கூட உள்ள ஓடிட்டு வர்றது, மனுஷனா இருக்கு நமக்கு உள்ள விட மாட்டேங்கிறான், கொஞ்சம் கோபமா வருது, அநியாயமா இருக்கு, நியாயமே இல்லையே, விட மாட்டேங்கிறான். இந்த கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல நிக்க வச்சு விடுறோம், அதுக்கு மேல போக முடியல, இந்த கவலையெல்லாம் போகணும்னா ஒரு இடம் பன்றியும் போகலாம், கர்ப்பகிரகத்தில் நுழையலாம் பார்க்கலாம், தொட்டா நல்லா இருக்கு தொடுங்கோன்னு, பிடிச்சா நல்லா இருக்கு பிடிங்கோன்னு, பிடிச்சு விடலாமா, அந்த ஒரு எளிமை சௌலபியம், நீ யாராவானா இரு, என் கால் உனக்கு தான் அப்படின்னு ஒரு தெய்வம் நிற்கிற, என் காலில் உனக்கு நிச்சயமா இடம் உண்டு, உன்னோட கைகள்னாலே நீ என்ன பிடிக்கலாம்னு நிற்கிற ஒரு தெய்வம். கையே இல்லைன்னா கூட தன் திருவடியை கொண்டு கூர்மதாசர் தலைமையில வச்சான் அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் பாண்டுரங்கன் பண்டரீநாதன். அதனால அவன் திருவடியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு பிடிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய சந்தோஷம், உலகத்தில் என்ன சாதிச்சோம் அப்படின்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நான் பாண்டுரங்கன் திருவடியை தொட்டிருக்கேன் இது போதும், உலகத்தில் என்ன பெருசா சாதிச்சேன், பண்டரீநாதனை தொட்டுட்டேன், கர்ப்பகிரகத்தில் நுழைஞ்சிருக்கேன், பாண்டவன் பக்கத்தில் நின்றுருக்கேன், திருவடியை பார்த்துருக்கேன், திருவடியை பிடிச்சிருக்கேன் அப்படின்னா அது போதுமே, இதை விட பெருசிய சாதனை என்ன வேண்டி இருக்கு. அதனால அவ்வளவு சுலபமானவன் இந்த பாண்டுரங்கன், நிச்சயமா கிருப பண்ணக்கூடியவன் பாண்டுரங்கன். பாரத தேசம் அவ்வளவு பெருசு. அத்தனை பெரிய தேசத்துல பாண்டவங்களுடைய பக்த கூட்டம் தான் ஜாஸ்தி. நிறைய பக்தர்கள் உண்டு ஒவ்வொரு சுவாமிக்கும். நிறைய யாருக்கடா உண்டு அப்படின்னா பாண்டவங்களுக்கு உண்டு. ஸ்ரீரங்கநாதன் ஆதி காலத்திலே இருந்திருக்க நிறைய பக்தர்கள் உண்டு. நிச்சயமா குறைவு கிடையாது. ஆழ்வார்கள்லாம் கொண்டாடின ஒரு தெய்வம். கலியுகத்துல சமீப காலத்துல இதோ ஒரு 300 வருஷம், இதோ ஒரு 400 வருஷம், இதோ ஒரு 200 வருஷம் இப்பதான் அப்படின்னு உதாரணம் காட்டணும் அப்படின்னா பாண்டரங்க பக்த வச்சு பக்கத்துல தோதும் இப்பதான் துக்காராம் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் பக்கத்துல தான் புரந்தரதாசர் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதடா ஒரு 200 நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தா அவளை பார்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்படியான ஒரு பக்த விஜயம் பாண்டுரங்கனோட. சுவாமி ராகவேந்திரன் ராகவேந்தருடைய ஆராதனை தினம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ரொம்ப பக்கத்துல ராகவேந்திரர். அந்த சுவாமி ராகவேந்திரரும் அனுபவிச்ச ஒரு தெய்வம் பாண்டுரங்கன் பண்டரீநாதன். மத்வ சம்பிரதாயத்துல தள்ள முடியாத ஒரு தெய்வம் பாண்டுரங்கன் பண்டரீநாதன். ரொம்ப ஆச்சரியம் பாண்டுரங்கன் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பண்றது விதவிதமா அழகா இருக்கு. சக்குபாய்க்கு எப்படி கிருபை பண்ணான்னு பார்த்தோம். மகா கஞ்சன் சீனிவாச நாயகனை எப்படி புரந்தர தாசனா மாத்தினார் அப்படின்னு பார்த்தோம். பகவான் ஆச்சரியமான உரிமையோட நம்மிடத்திலே வந்து செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்றார் இல்லையா மதுரகவியாழ்வார். அந்த மாதிரி திருத்தி நம்மளை கூட்டுட்டு போனாதான் உண்டு. நீ ஏவா அப்படின்னு நம்ம யாரும் போக மாட்டோம். நம்மளெல்லாம் பிடிச்சு இழுத்து தடுத்தா கொண்டால் ஒழிய போக மாட்டோம். அத்தனை சிரேஷ்டமானவன் பாண்டுரங்கன். அந்த பண்டிகைபுரத்துக்கு கொஞ்சம் தள்ளி பிரதிஷ்டானபுரம் அப்படின்னு ஒரு இடம். அது காலப்போக்கில் பைட்டன் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் வந்துடுச்சு. பைட்டனிபுரம் அப்படின்னு பேர் வந்துடுச்சு. அங்க அழகா ஒரு பிராமண தம்பதிகள் வாழ்ந்துருக்கா. சூரிய உபாசனை பிரத்யக்ஷ பிரம்மம் சூரிய தேவன். கண்ண உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பெரிய வெளிச்சம் ஒளிப்பிழம்பு அப்படின்னா சூரியன் தான். நல்ல சூரிய நமஸ்காரம்லாம் ரொம்ப விசேஷமா சொல்றோம். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர் மாம் அமிர்தம் கமய அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது. தமசோமா ஜோதிர்கமய அப்படின்றது என்னை இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு அழிச்சுட்டு போ அப்படின்னா என்னடா வெளிச்சம் அப்படின்னா சூரியன் தான் பெரிய வெளிச்சம். இன்னி வரைக்கும் விஞ்ஞானம் எல்லாம் உள்ள நுழைஞ்சி ஆராய்ச்சியே பண்ணல. தூரத்திலேருந்தே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. சூரியன் பக்கத்துல தைரியமா போக முடிஞ்சது யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி மட்டும்தான். ஜாலியா போய் பழம் எடுத்து வாயில போட்டுக்க வேற போயிட்டார். நமக்கு இங்கேருந்து பார்த்தாலும் ஏன் தான் படுத்துறாரோ சுட்டெரிக்கிறாரு அப்படின்னு கோபம் வருது. அவர் இந்த பழம் என்ன சக்கச்சவேல் ஜோரா இருக்கே அப்படின்னு போயிட்டார். அத்தனை விசேஷம் அந்த சூரிய நாராயண உபாசனை. இந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவில் நாராயணன் இருக்கான். சூரிய நாராயணன் பேர். இந்த பிராமண தம்பதிகள் இந்த சூரிய நாராயண உபாசனை பண்ணிட்டு இருக்கார்கள். டெய்லி சூரிய நமஸ்காரம் ஆதித்ய ஹிருதயம் பகவான் ராமனே ஜபிச்சது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல காண கிடைக்கிறது. நமக்கெல்லாம் சூரிய மகிமை எப்ப தெரியும்னா பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்குதான் சூரியன் தெரியவரா தெரியவ, மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் மாடு பெருசா தெரியும், எல்லாமே அன்னைக்கு ஏதான ஒரு ஃபங்க்ஷன் போதுதான் நமக்கு தெரியும். மற்ற சமயங்களில் பெருசா தெரியறது இல்லை. சூரிய கிரகணத்தை அன்னைக்கு சூரியன் பெருசா தெரியும். இவர்கள் டெய்லி அந்த சூரிய உபாசனை பண்ணிட்டு இருக்கார்கள். பகவானுடைய கிருப்பையினாலே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். ஆச்சரியமா அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு சூரிய நாராயணனே பேர் வச்சுட்டா. சூரிய நாராயண கிருப்பையினாலே பிறந்த குழந்தைன்றனால அழகா சூரிய நாராயணன் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கான். ஏன்னா பகவானுடைய பெயரை வச்சு அதையே ஜபிச்சுட்டு இருந்தோம்னா நல்லது. எப்படி ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா அதனுடைய பெயரை நிறைய சொல்லிகிட்டே இருக்கும். ஆயுசு முழுக்க நம்ம நிறைய சொல்ற பேர் யாரோ நம்ம பெற்ற குழந்தைகள் தான். ஒன்று புலம்புவோம், இல்லாடி பெருமையா சொல்லுவோம், இல்லாடி கோபத்தில் சொல்லுவோம், அவன் தான் சொல்லிட்டு இருப்போம். அதனாலதான் பெரியவாழ்னா சொன்னா அந்த குழந்தைக்கு பகவான் பெயரை வச்சுடு. அதனாலே உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா கூட அதுக்கு வச்ச பேர்னாலே பிரயோஜனம் கிடைக்கட்டும். இதெல்லாம் ஒரு தமிழர் தண்ணி எடுத்து கொடுக்குமான்னு தெரியாது, நம்மளை அப்பா அம்மான்னு விழுந்து சேவிக்குமான்னு தெரியாது, சமயத்தில் நம்மளை பார்த்து அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கும், உனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா அப்படின்னு. இதுக்கு ஆனா அவனை கையை பிடிச்சி சொல்லி கொடுத்ததே அப்பா அம்மா தான். உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது போங்க, எத்தனை தடவை சொல்றதுன்னு. இப்போ கூட நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப வயசான ஒரு தகப்பனார் அப்படியே உக்காந்துருக்கார், அப்படியே அவங்க வீட்டில் ஒரு பெஞ்சில் ஒரு மரத்துக்கே உக்காந்துருக்கார். பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து மொபைல் பார்த்துருக்கேன். நம்ம வீட்டில் நடக்கிற கதை தானே, இப்படி வயசான அப்பா அப்படி பார்க்குற, ஏதோ ஒரு பறவை வந்து மரத்து மேலே உட்காந்து இப்படி கத்தின்ண்டே இருக்கு. உடனே அந்த பையனை பார்த்து அப்பா கேக்குறது, என்னடா குழந்த அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான், இட்ஸ் ஸ்பாரோ, அது ஒரு குருவி அப்படின்னான். இப்படியே பார்த்தா திரும்பியும் கேட்டார், அது என்னது அப்படின்னா. அப்படி ஏற இறங்க பார்த்தான் அப்பா, அதை குருவி இப்போதானே சொன்னேன் அப்படின்னா. திரும்பி மொபைல் பார்த்தோன்னே ஒரு திரும்பி பார்த்தா, குழந்த அது என்னடா அப்படின்னா. கோபம் வந்து கற்று கற்றுன்னு கத்த ஆரம்பித்தான். எத்தனை தடவை சொல்கிறது, ஒரு குருவி எத்தனை ஆயிரம் தடவை சொல்கிறது, ஒரு தடவை சொன்னால் தெரியாதா, எவ்வளோ முக்கியமான வேலையில் இருக்கேன், பெருசாக என்னோடய குருவியை தெரிஞ்சு என்ன ஆகிட போகிறது, தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆகிட போகிறது, என்ன பெருசாக சாதிச்சிட போகிறது, சும்மா உட்கார முடியாத வயசானகள் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பேசி முடிச்சுட்டான். அப்பா தேமையை அவனை பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப வயசானவர். அப்புறம் பொறுமையாக அப்படி நடந்து உள்ளே போனான். உள்ளே போயிட்டு அழகாக ஒரு டைரியை கொண்டு வந்தேன், கொண்டு வந்து பையன்கிட்ட கொடுத்து ஒரு பேஜை திருப்பி இதை பாருங்க அப்படின்னு. அவன் ஏற்கனவே கடுப்பில் இருக்கான். திருப்பி அழகாக டைரி கொடுத்து அப்படி பிரித்து பார்க்கணும், அதில் எழுதியிருக்க, இந்த பையன் சின்ன குழந்தையாக இருக்கும், ரெண்டு வயசோ மூணு வயசாக இருக்கும்பொழுது இவன் அதே மாதிரி இதே சேரில் உட்காந்துட்டுருக்கான், அவன் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கா. நான் கேட்குறேன் அப்பாவை பார்த்து, இது என்னப்பான்னு. அப்பா சொன்னால், இட்ஸ் ஸ்பாரோ, இவன் சொன்னது இது ஒரு குருவிடா குழந்தை. இந்த குழந்தை திருப்பி அப்படியே பார்த்துருக்கு. திருப்பி அப்பா அது என்ன சொல்லுங்கோ அப்படின்னு. இப்போ திரும்பி ஸ்பாரோ குருவி, இதுக்கு வார்த்தை வரல, திரும்பியும் கேட்கறது. கடைசியில் 35 தடவை அந்த குழந்தை கேட்டிருக்கான், எழுதி வச்சிருக்கா. 35 தடவை அந்த குழந்தை கேட்டான், அது ஒவ்வொரு தடவை கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அது ஒவ்வொரு தடவை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது போல் ஆனந்தம் என் வாழ்க்கையில் கிடச்சதே இல்லைன்னு இருந்தேன். இதை படித்தோன்னே வாழ ஆரம்பிச்சுட்டான். 3 தடவை தான் கேட்டார். அதுக்குள்ளே வாயில் வந்தபடியெல்லாம் திட்டிட்டோம். நம்ம 3 வயசாக இருக்கும்போது இதே அப்பா 35 தடவை நமக்கு சொல்லியிருக்கா, இந்த அன்பை நம்ம உணரலையேன்னு சொல்லி அவர் அப்பாவை கட்டி பிடிச்சான். நிஜமாவே நான் கண் கலங்கின ஒரு விஷயம், சத்தியம். வயசானவர்களும் குழந்தைகள், ஞாபகம் வச்சுக்கோங்க, வளர்ந்த குழந்தைகள் அப்படி வளர்ந்து கெட்ட குழந்தைகள் அப்படி தான் சொல்லணும். ஏன்டா கெட்ட குழந்தைகள் சொல்கிறேன் அப்படின்னா, இதுங்களை நம்புகிறாள், பெத்ததை நம்புகிறாள், படைத்த தெய்வத்தை விட பெத்ததை பெருசாக நம்புகிறோம் இல்லையா. யாராவது குழந்தைகளையும் குற்றம் சொல்லலை, மனசு பகவானிடத்துல பெருசாக இருக்கணுன்றதுக்காக சொல்லலாம். அதனால தான் குழந்தைகளுக்கு பகவானுடைய நாமத்தை வைக்கிறோம். முத்திரப்பிள்ளையை முகில்வண்ணன் பேரிட்டு அழைங்கோள் அப்படின்றார் பெரியாளர். அது ஒன்றும் பெரிய ஓகோலாம் கிடையாது, எல்லாம் ஆய் மூச்சா பெய்ந்து மலமூத்திரம் மாமிச பிண்டம் அவ்வளோதான். இதுக்கு மேலே அதை கொண்டாடுறது ஒன்றும் இல்லை. சேப்பு தோளோ கருப்பு தோளோ எல்லாம் பேன் தலை தான், எல்லாம் அழுக்கு உடம்பு தான், எல்லாம் மூப்பு செலி ஒழுகிட்டு தான் இருக்கு. அதை கூட அப்பா அம்மா கவலைப்படாமல் தன்னுடைய வஸ்திரத்தில் துடைக்கிறான், அதோட கையை தன் வஸ்திரத்தில் துடைச்சி விடுறான். ஏன்னா அது மேலே அத்தனை ஆசை, அவ்வளவு ஆசை. அதனால தான் ஆழ்வார் சொல்றார், முத்திரப்பிள்ளையை முகில்வண்ணன் பேரிட்டு. அப்போ என்னடான்னா, நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அப்படின்ச்சான். இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி பேர் வச்சுட்டு அவள் அழகாக ஜபிச்சுட்டு இருக்கா. குழந்தை நன்னா வளர்ந்துட்டான். அந்தந்த காலங்களில் செய்ய வேண்டியதான சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி 6 மாதம் ஆயிடுது, அன்னப்பிராசனம், 1 வயசு ஆயிடுது, ஆயுஷ்யோமம். இந்த ஆயுஷ்யோமம்னு ஒன்று உண்டு, முதல் வருஷம் மட்டும் பண்ணுவோம். எல்லாரும் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உடம்புலேருந்து உயிர் போகிற வரைக்கும் வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு ஆயுஷ்யோமம் பண்ணிக்கிறது நல்லது. கேக்கெல்லாம் வைக்க வேண்டாம். நம்ம நட்சத்திரத்து அன்னைக்கு வீட்டில் ஒரு பிராமணரை கூப்பிட்டு அந்த ஹோமம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லா வயசுக்காராளுக்கும் வருஷம் பண்ண வேண்டியது ஆயுஷ்ய ஹோமம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அதனால தான் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் 100 வருஷம்லாம் வாழ்ந்தார்கள். நமக்கு இங்கே 50க்கே அப்பா அப்படின்ட்டு இருக்கு, பயமாக இருக்கு. ஏன்னா அந்த வேத மந்திரங்கள் அந்த ஹோமங்கள்லாம் நமக்கு பலம் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமம் எல்லாம் பண்ணி வச்சு குடுமி கல்யாணம் சொல்லுவோம், சவுளம், இந்த குடுமி கல்யாணம்ன்ற அதை பண்ணி வச்சு அழகாக 5-7 வயசில் அதுக்கு யக்ஞோபவீதம், பூனல் கல்யாணம் அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. அவள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், இத்தனை தடவை காயத்ரி ஜபிக்கணும், இதெல்லாம் சொல்கிறார். ரொம்ப கடுமையாக இருக்கார். அதாவது இந்த அனுஷ்டானத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும்னு அவருக்கு ஆசை, பிள்ளை வழி தவறி போயிடப்படாதே அப்படின்றதுக்காகத்தான். அப்பா அம்மா நம்ம கிட்ட கடுமையா இருக்கா அப்படின்னா கூட நம்முடைய நன்மைக்காக, அவளுடைய நன்மைக்காக கிடையாது. நம்முடைய அப்பா அம்மாக்கள் நமக்கு சொன்னது எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தானே, சுயநலத்தினாலே சொன்ன விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்படியே அவ சுயநலத்துல பண்ணா கூட அந்த விஷயங்கள் கூட நமக்கு பெரிய பாடம் கொடுத்துருக்கு. அப்படி எப்படி நடந்துக்க கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். கைகை சுயநலத்துல பண்ணா மாதிரி தான் விஷயங்கள் காண கிடைக்கல. ஆனா அதுதான் பரதனுடைய பெருமையை லோகத்துல காட்டிட்டு. அப்பா ரொம்ப கடுமையா இருக்க, ரொம்ப கோச்சுக்கிறார். இந்த பிள்ளை பார்த்தா ரொம்ப பயம் வந்துடுது. அப்பா மேல அப்படி ஒரு பயம். ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் சின்ன பையன், ஒரு 7 வயசு பையன். தேடுதேன்னு தேடி பார்க்கறா, கிடைக்கல. இந்த குழந்தை பயந்து போயிட்டான். நேர போனான்னு ஒரு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டான். அப்பா அடிச்சிருவார், அப்பா திட்டுவார், சூடு போட்டுருவார்னு பயம். இந்த குழந்தைகளுக்கு அந்த பயம் வந்துடுத்துனா கஷ்டம். இந்த பயம் மாறணும். பயந்து போயிட்டான். காட்டுல போனோன்னு இருட்டு, கோரமான மிருகங்களுடைய சப்தம், இந்த சில்வண்டு சப்தம் வைன்னு கத்தும், அதுவே பயமுறுத்தும். இந்த பணங்காட்டு பக்கமெல்லாம் போனா அந்த பணம் ஓலை அசையறதே நடுங்கும். அது நரி மட்டும்தான் பயப்படும், அந்த பணங்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது. தனியா மத்தியானம் 1 மணிக்கு சிட்டியில சென்னையில ஜாலியா சுத்திட்டு இருக்க வாழை கொண்டு வந்து பணங்காட்டுல கொண்டு தனியா விட்டுருந்தோம். கொஞ்ச நாள்ல தண்ணி கண்டுடுவோம் அவளுக்கு. அதே சிட்டியில அத்தனை வண்டி சவுண்டு ஹாரன் சவுண்ட்லாம் கேட்டிருப்பான், அதெல்லாம் பெருசா பயமே இருக்காது. ஒத்தையில் அப்படியே தனியாக பணங்காட்டில் மத்தியானம் 1 மணி கொண்டு விட்டோம்னா அவ்வளோதான், பயத்தில் சூச்சுவே போயிடுவான். அத்தனை ஒரு பயம் உண்டு மனுஷன் எல்லாருக்குமே. பயம் வாழ்க்கை எல்லாத்துலேயும் ஒரு பயம் உட்காந்துருக்கு. இந்த பிள்ளைக்கும் ஒரு பயம் வந்துடுத்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி உள்ள நுழைஞ்சு ஓடி போனான். அங்கே பார்த்தா ஒரு பாழடைஞ்ச கோவில். இந்த கோவிலை பார்த்தோன்னா ஒரு தைரியம் அவனுக்கு. உள்ள போய் பார்க்குறான், அவனுடைய பாக்கியம் ஒரு பழைய சூரிய நாராயணர் கோவில். அவனுக்கு ஒரே சந்தோஷம். வீட்டில் அப்பா டெய்லி சூரிய நமஸ்காரம் தான் பண்ணுவார். அங்கேயே தப்பிச்சோன்னா இங்கேயும் சூரியன் தான் நிற்கிறார். அப்போ நமக்கு இவர் தான் ரக்ஷகர்னு சொல்லி அவர் திருவடியை பிடிச்சின்னு ஓன அழுதான். எனக்கு யாரும் தெரியாது, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என்னை காப்பாற்றுங்கோ, என்னை காப்பாற்றுங்கோ, என்னை காப்பாற்றுங்கோன்னு கதறி நான் குழந்தேன். சூரிய பகவான் பார்த்தா கலியுகத்தை இந்த மாதிரிலாம் உபாசனம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சூரிய உபாசனைன்ற ரொம்ப துர்லபமான விஷயமா இருக்கு. அது வயசான வாசல பேர் மட்டும்தான் இன்னைக்கும் சூரிய தேவ உபாசனை எல்லாம் பண்றது, சூரிய நமஸ்காரம்ன்றதெல்லாம் பண்றது. நிறைய பேர் சூரியோதயமே பார்க்கறது கிடையாது. கீழ்வானம் வெள்ளன்றி இருமை சிறிதீடு மெய்வான், பரந்தனகான் நெக்கொள்ள வெள்ளைகளும் போவான் போகின்றாரின் ஆண்டால் தான் எழுப்புறான். இந்த சூரிய உபாசனை, இந்த குழந்தை சூரியன் இறுக்கி பிடிச்சுட்டான், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, அனுகிரகம் பண்ணுங்க, பயந்து நடுங்கி அவ அப்பா சொல்லி கொடுத்துருக்க சூரிய நாராயண மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறார். சூரிய தேவன் பார்த்தார், பிரசன்னமாயிட்டார். சரி, இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு பிராமணர் வேஷத்துல சூரிய தேவன் வந்துட்டார். பகவான் எப்படி வேணா வருவான். சூரிய நாராயண ஒரு பிராமண வேஷத்துல வந்தார். தேஜோமயமா தக 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 தகன் ஜலிக்கிற அற்புதமா இருக்கார் பார்க்கறதுக்கே, அமக்கலமா இருக்கார். குழந்தைய பார்த்து சொல்றாரு, பயலே ஆறாணி எதுக்குடா இங்க வந்து உட்காந்து இருக்கா? இவரை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு சமாதானம். இவர் சூரிய தேவன் அவனுக்கு தெரியல. எல்லாத்தையும் சொன்னா, கவலைப்படாதேடா குழந்தை அப்படின்னு சொல்லி அவன் பசி வேற அவருக்கு பாலை கொடுத்துட்டு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி, இன்னும் கவலைப்படாதே பகவான் இருக்கான்னு சொல்லி அவன் காதல பாண்டுரங்கான நாமத்தை உபதேசம் பண்ணிட்டான். சூரிய தேவன் வந்து உபதேசம் பண்றான். பாண்டுரங்கான ஜபிடா, பண்டரீநாதன் உன்னுடைய ரட்சகன், நிச்சயமா பகவான் நல்லது பண்ணுவான், ஒன்னும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இந்த குழந்தைக்கு பாண்டுரங்கன் பண்டரீநாதன்லாம் கேள்விப்பட்டதில்லை. சூரிய தேவன் இடத்துல கேட்கிறான், எப்படி இருப்பார் பாண்டுரங்கன், எப்படி இருப்பார் அப்படின்னு. சூரிய தேவன் சொன்னா, இடுப்புல கையை வச்சுட்டு செங்கல் மேல நிற்பாரா, ரொம்ப அழகான ஒரு திருமுக மண்டலம், நல்ல நீட்டு வாக்கு முகம், வட்ட முகம் இல்லை பாண்டன் நீட்டு முகம், அழகான தீர்க்கமான மூக்கெல்லாம் உண்டு, அற்புதமான கருணை பொழியக்கூடிய கண்கள், வில் போன்ற வளஞ்ச புருவம், அழகான காதுகள், அதில் மகர குண்டலங்கள், சுருள் சுருளான தலைமுடி, தலையில கிரீடம், அழகான செங்கனிவாய், கழுத்துல விதவிதமான ஹாரம், துளசி ஹாரம் எல்லாம் போட்டுருப்பார். நல்லா அழகான திருத்தோள்கள், ரெண்டு கைகளை இடுப்பில் வச்சிருந்திருப்பார், ஒரு கையில சங்கம் ஒரு கையில தாமரை வச்சிருந்திருக்கார், அழகான அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், சின்னதான இடைப்பட்டு பீதாம்பரம், அழகான திருத்தொடைகள், ஆச்சரியமான முழங்கால்கள், அதிவிசேஷமான கணுக்கால்கள், தங்கத்தந்தை தங்கச் சலங்கை, கருணையில திருமேனி, அற்புதமான விரல்கள், செந்தாமரை பாதங்கள், ரொம்ப அழகா இருப்பார் கருணாசாகரன். கோடி சூரிய பிரகாசனா இருப்பார், சாட்சாத் மன்மத மன்மதனா இருப்பார் கருணாசாகரன். எல்லாரும் தொட்டு பார்க்கும்படியான ஒரு தெய்வம், புண்டலீகன்ற ஒருத்தனுக்காக வந்து அனுகிரகம் பண்ற தெய்வம், கல்பக்கோடி வருஷம் இங்க இருப்பேன்னு சங்கல்பம் பண்ணிருக்கிற தெய்வம். பீமா நதி தீரத்திலே, சந்திரபாகா நதி தீரத்திலே, பண்டரீபுரத்திலே கோவில் கொண்டிருக்கிற கலியுக வரதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமத்தை ஜபிச்சின்றா குழந்தைன்னு ஆசீர்வாதம் பண்ணார். உடனே அப்போதே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், பாண்டுரங்கா பண்டரீநாதா அப்படின்னு. உனக்கு எப்பெல்லாம் பசிக்கிறதோ நான் கண்ணை திறந்து பார்க்கணும், அங்கே ஏதோ பழம் இருக்கு, பகவானே கொண்டு வந்து வைக்கிறான் உனக்கு. இந்த சூரிய தேவன் பார்த்து பார்த்து அவனை கவனிச்சுக்கிறார். இப்படியே நாள் பயின் இருக்கு. அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறா, நல்ல குழந்தை இழந்துட்டோமே, ரொம்ப கடுமையா இருந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறா. அவா தேடாத இடம் இல்லை, ஒன்னும் கிடைக்கல. அப்ப யாரோ ஒரு பிராமணன் இந்த காட்டு வழியா போறவன், இந்த காட்டுக்குள்ளே யாரோ பஜனை பண்ற சப்தம் அவனுக்கு கேட்கறது. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனபந்தோ பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. தீன பந்துனாலும் தீனவத்சலான அர்த்தம் ஒண்ணுதான். தீனர்கள் அப்படின்னா ஏழை, பந்து அப்படின்னா சொந்தக்காரன், நாதன்னா அவர்களுடைய யஜமானன் அர்த்தம். அவ்வளவு விசேஷமானவன் பாண்டுரங்கன், பக்தர்களிடத்துல வாத்சல்யம், வாத்சல்யம்னா தாயன், அப்படி இருக்கிறவன் பாண்டுரங்கன். சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. இந்த காட்டுக்குள்ளேந்து இப்படி ஒரு பஜனை கேட்ட உடனே இந்த பிராமணர் வந்து எட்டி பார்த்தார். இந்த பய உக்காந்து பாடிட்டு இருக்கான், பல பல பலன்னு தேஜோமயமா ஜொலிக்கிறான் இந்த குழந்தை. உடனே அவருக்கு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து நம்ம ஊர் பையன்னு சொல்லி நேர அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னார். அவங்க பிள்ளை இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோவில்ல உட்கார்ந்துருக்கான், பஜனை பண்ணிட்டு இருக்கான். அப்பா அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம், அவ்வளவுதான் இனிமேல் தன் பிள்ளை தனக்கு இல்லையே நினைச்சவா அவளுக்கு திரும்ப கிடைச்சுட்டான் குழந்தை. தேடிண்டு போறா, பகல்லையே அவ்வளவு இருட்டா இருக்கு அந்த காடு, அதுல அந்த கோவில் ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா அந்த பிராமண வேஷம் போய் காட்டார், உள்ள தேஜோமயமா அந்த பைய உட்கார்ந்து பஜனை பாடிட்டு இருக்கான். அப்பா அம்மாவுக்கு பரம சந்தோஷம், ஓடி வந்த ஆலிங்கனம் பண்ணிண்டா. குழந்தை அப்பா பார்த்து கை கூப்பின, அப்பா மன்னிச்சுடுங்கப்பா அப்படின்னு நடுங்கி, நான் பயப்படாதேடா குழந்தை, எப்படிடா அவ்வளவு தைரியமா அங்க இருக்காங்க, இல்ல டெய்லி ஒரு பிராமணர் வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருந்துருக்கா, அவர் எப்படிதான் இருக்காரு, நல்லா அப்படியே கண்ணை கூசுறவர பாத்தாளே அப்படின்லாம் அந்த குழந்தை சொன்ன உடனே அப்பா அம்மா புரிஞ்சு கொடுத்து ஸ்வயம் சூரிய தேவன் தான் அப்படின்னு தெரிஞ்சு உடனே அவள்லாம் பார்த்தா அந்த பிராமணர் சொன்னார், இவன் பெரியவன் ஆச்சனையர் போல சூரியனுடைய தாசனா இருக்கான், அதனாலே இவனுடைய திருநாமம் இன்னிலிருந்து பானுதாசன் அப்படின்னுட்டான். இந்த மகாத்மா பேர் பானுதாசன் அப்படின்னு ஆயிடு. சரின்னு சொல்லி வீட்டுக்கு அழிச்சுட்டு போயிட்டான். அப்பா இப்பெல்லாம் கோச்சிக்கிறதே கிடையாது. பானுதாசன் எப்பொழுதும் பகவத் தசனம் பண்ணிண்டு பக்தி விஷயங்களில் ஈடுபட்டு தேமேன்னு இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவனை பண்டரீபுரம் அழிச்சுட்டு போறார்கள், பாண்டரங்கனை தரிசனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா எவ்வளவுதாலும் பாண்டரங்க பஜனை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன் கேட்கல, அவளா நினைச்சு அழிச்சுட்டு போனான். பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா தெய்வமே தன்னுடைய சன்னிதானத்துக்கு நம்மளை அழிச்சுட்டு போகும். இந்த விடாத பஜனை அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எப்ப வேணா பண்ணுங்க, ராத்திரி தூக்கம் வரலையா கொஞ்ச நேரம் உட்காந்துன்னு பஜனை பண்ணுங்க. எதையோ யோசிக்கிறோம் இல்லையா, மனசுல கவலைகள் வந்து அரிச்செடுக்கிறது, வியாதி என்னாகும், குடும்பம் என்னாகும், குழந்தைகள் என்னாகும், அவனுடைய அவமானப்படுத்திட்டாள், இப்படி நஷ்டப்பட்டுட்டோமே, வீடு கட்டுறது பாதியில் நிற்கிறது, இந்த ஆசனம் நிறைய இருக்கு. கவலைகள் சொல்றதுக்கு ஒன்றும் குறவு கிடையாது, நிறைய கொட்டி கிடக்கு. அதெல்லாம் நினைக்கிறத விட்டுட்டு எப்ப நான் பிருந்தாவனம் போவேன், எப்ப நான் பண்டரீபுரம் போவேன், எப்ப நான் கேதார்நாத் முக்திநாத்லாம் போய் பார்ப்பேன், எப்ப போய் பத்ரிநாராயணனை பார்ப்பேன் அப்படின்னு அந்த தியானம் வரும். அப்படி மாத்திக்கோங்க, ஒரு நாளில் வந்துடாது. அப்படி பழக 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 ஒரு சிதியில இந்த மாதிரி யோசனைகள் வந்துடும். இப்படி சிந்தனை பண்ண 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 நமக்கு தெரியாமலேயே நம்முடைய மனசு தெய்வத்துக்கிட்ட லயப்படுறது. அப்போ வேற வழியே இல்லை, பகவான் நம்மளை அழிச்சுட்டு போயே ஆகணும். இந்த குழந்தைகள் அம்மா அப்பா கேட்டுட்டே இருக்கும், எவ்வளோ நாளாச்சு ஒரு சினிமா தேட்டருக்கு அழிச்சுட்டு போறீங்களா, எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம்னு கேட்டுட்டே இருக்கும் திரும்ப 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 திரும்ப. அப்பா அம்மாவுக்கு ஒரு சிட்டியில் ரொம்ப வெக்கமாக போயிடும், இவ்வளோ நாள் தான் குழந்தை கேட்டுட்டே இருக்கு, இது கூட பண்ணலைன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு இது வாங்கித்தரேன்னு வாங்கித்தரா இல்லையா. பகவானோ சர்வஜன், பூரணமானவன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அப்ப நம்ம அவரிடத்துல கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் பிருந்தாவன வாசம் கிடைச்சிடும், ஒரு நாள் பண்டரீபுரம் வாழ பாக்கியம் கிடைச்சிடும், ஒரு நாள் துவாரகை போய் துவாரகாநாதனை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சிடும், ஒரு நாள் அப்படியே நெடுங்கிற குளிர்ல பத்ரிகாசிரமத்தில் இருந்து பத்ரிநாராயண தொழற பாக்கியம் கிடைச்சிடும். சத்தியமா சொல்றேன், வீண் போகாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிருஷ்ண கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது, அப்புறம் பிருந்தாவனம் போகலையேன்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. நான் எப்ப பிருந்தாவனம் போகிறேன்னு தெரியலையே, ஹே பிரபோ நான் பிருந்தாவனம் ஐஷன்னு போகக்கூடாதா அப்படி ஒரு ஏக்கம் இருந்தது. அப்போ ஒருத்தர் சொன்னார், நான் பத்ரி போறேன் நீ வரியாப்பா அப்படின்னா, சரி வரேன் அப்படின்னு, சரி பத்ரியாவது போகலாமே அப்படின்னு ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். நாங்கள் டெல்லி போயிட்டு அங்கேருந்து போனோம், ரிஷிகேஷ் போயிட்டு அங்கேருந்து பத்ரிகாசிரமம் போனோம். டெல்லிக்கு போகும்போது மதுரா ஸ்டேஷனை பார்த்துட்டேன், அவ்வளோதான் பத்ரி போச்சு. மனசு அடிச்சுக்கிறது, அச்சுச்சோ மதுரா போகணுமே மதுரா போகணுமே. நான் அவர்கிட்ட கேட்டேன், பசாம நான் பத்ரியை கேன்சல் பண்ணி மதுரா போகலாமான்னு. அவர் கோச்சுன்னுட்டா, நான் வருஷ வருஷம் ஒழுங்காக பத்ரி வந்துட்டு இருக்கேன், சும்மா அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலான்னுட்டா. சரி ரைட் அப்படி நேரம் ரிஷிகேஷ் போனோம், ஹரித்வார்லாம் போனோம். மன படிச்சுட்டே ஐயோ மதுரா பாதுடைய இறங்கலையே, மதுரா பாதுல பிருந்தாவனம் போகலையே, நான் ஒரு மனசில் ஒரு துக்கம் கோபம் வந்துடுச்சு எனக்கு. ஏ பத்ரிநாராயணன் உன்னை பார்க்குறேன் அவ்வளோ பெரிய முக்கியமாக எனக்கு, என் கிருஷ்ணனுடைய பிருந்தாவனத்தை பார்க்காம பெரிய பத்ரி எந்த பத்ரி அப்படின்னு நினச்சிவிட்டேன். எனக்கு பிருந்தாவனத்தை பார்க்காம ஊருக்கு வர வேண்டாம் அப்படின்னு விட்டேன். நாங்கள் ரிஷிகேஷ் போயாச்சு, ஹரித்வார் போயாச்சு, அன்னைக்கு பத்ரி கிளம்பணும். அப்போ தான் பார்த்தா ஒரு நல்ல விஷயம், பத்ரி வந்து அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் அந்த வழி தரப்பா போகிற வழி. நாங்கள் அக்ஷய திருத்திக்கு முன்னாடியே அங்கே போயிட்டோம். அக்ஷய திருத்தி அன்னைக்கு நாங்கள் ரிட்டர்ன் வரணும், அந்த மாதிரி டிக்கெட் அவர் புக் பண்ணிட்டார் ஞாபகம் இல்லாமல். கடைசியில் போக முடியாதுன்னு எனக்கு ஒரே குஷி. ஐயா அவர் பார்த்தாரு ரிஷிகேஷ் ஹரித்வாரத்தில் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்க அப்படி கேட்டேன். மதுரா போகலாமா, எப்படி நம்ம டெல்லியில் தான் ட்ரெயின் ஏறணும் அப்படின்னு. சரி வா போகலாம் அப்படின்னுட்டார். சத்தியமா நேர பகவான் மதுரா அழிச்சுட்டு போயிட்டான் பத்ரியா. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பத்ரியே போகல. அதுக்கப்புறம் பத்ரிகை பகவான் சொல்லிட்டு இருந்தேன், அப்பா தெரியாதனமா சொல்லிட்டேன், அதுக்காக இப்படி பண்ணா அதை அழிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆச்சரியமானவன் பகவான், அவனிடத்துல கேட்டுட்டோம் அப்படின்னா அழிச்சுட்டு போயிடுவான். மதுராவில் பகவான் எங்க ஜென்மஸ்தானமோ அது பக்கத்துலயே தங்கிட்டு இருந்தான், ராத்திரியெல்லாம் கூட அப்படி சுத்திட்டு இருந்தேன். அடுத்த நாள் பிருந்தாவனம் போனோம், அப்ப எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது, ஒரே பேதி ஓவர் வெயில்னால. அதுக்கு நடுவிலையும் பகவான் என்ன கோவர்ணகிரி பிரதட்சணம் பண்ண வச்சான். இப்ப நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்கு. இத்தனையும் நடந்தது எதிர்பார்க்காம எதிர்ச்சையாக. நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா போதும், சுவாமி தானா நடத்தி கொடுப்பார். எப்படி நடத்துவார்னா அவர் பாடு, நம்ம யோசிக்கவே வேண்டாம். சத்தியமா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு அழகா அழிச்சுட்டு போவார் பகவான். கருணா சாகரம் அதிவிசேஷமான. நான் முதல் தடவை பாம்பே போயிருந்தேன். அப்ப பாண்டுரங்க பக்த விஜயம் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி முடிச்சவொடனே நான் சொன்னேன், இவ்வளவு நாள் போய் சேவிச்சதே இல்லை, மானசீகமா சேவிச்சிருக்கேன், நேர போய் சேவிச்சது இல்லைன்னு. உடனே உபன்யாசம் கேட்டு ஒருத்தர், நீங்க அன்றியபுரம் போகாமலே இப்படி சொல்றா, போயிட்டு வருவோம் வாங்குவோம்னா கடகடன்னு ஒரு பஸ்ஸை புக் பண்ண ஒரு 30-40 பேர் கடகடகடன்னு அழைச்சிட்டு போயிட்டா பன்றிபுரத்துக்கு. அதிசயமா இருக்கு எனக்கு இப்ப நினைச்சா கூட, முதல் தடவை பன்றிபுரம் போன விஷயம். பகவான் அழிச்சுட்டு போயிடுவான் சத்தியம். இவர் மனசுக்குள்ள அந்த நாமச்சபம் பாண்டுரங்கனை பார்க்கணும்னு தாபம், பானுதாசர் அப்பா அம்மாவை அழிச்சுட்டு போயிட்டான் பன்றிபுரத்துக்கு. அழகா போயாச்சு, ரொம்ப சந்தோஷம். சந்திரபாகா நதியில தீர்த்தம், அது ஒரு தனி சுகம் தானே. பன்றிபுரம் சந்திரபாகா அதெல்லாம் ஒரு தனி சுகம். ஆனந்தமா சந்திரபாகா நதியில தீர்த்தம் ஆடினார்கள். ஜோர் அத்தனை பேரும் பசனம் பண்ணிட்டு இருக்கா, இந்த குழந்தையும் பசனம் பண்ணிட்டு நேரம் உள்ள போனா ஜோரா பாண்டுரங்கனை பாதுடான். செங்கல் மேல நிற்கக்கூடிய கலியுக வரதனை, கண்கண்ட வரதனை, இடுப்புல கைய வச்சுண்டு தேனேன்னு நிற்கக்கூடிய ஏழை பங்காளன், சஜ்ஜன ரசிகன, சத்தான ஜனங்களிடத்திலே ரசிக ஸ்வபாவம் உடையவன், சஜ்ஜன ரசிகா. பகவான் நல்ல ரசிகன், பக்தர்களுடைய பக்திய விதவிதமா ரசிக்கிறான், யாரையும் ரசிக்காம இல்லை. அதனாலதான் சிசுபாலன் அவ்வளவு திட்டுறான், அவன் திட்டுறதை கூட ரசிக்கிறான். நம்மளா ரசிக்க முடியுமா? சிசுபாலன் அவ்வளவு திட்டுறான், ரசிக்கிறான் சுவாமி. பாண்டுரங்கன் நல்ல ரசிகன், அவ்வளவு அழகா ரசிக்கிறான். இந்த பானுதாசருடைய பக்தி எல்லாம் பார்த்து பிரமிச்சு போறான் பகவானே. ஒரு ரொம்ப சந்தோஷம் பாண்டுரங்கனை பார்த்து, என் ஹிருதயத்தில் நன்னா நிரம்பியாச்சு. பாண்டுரங்கன் திரும்ப ஊருக்கு வந்தார்கள். அழகா அப்பா அம்மா பார்த்து ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டான். இப்படி குடும்பம் நடக்கிறது. இவர் பாட்டுக்கு எந்த இதுலையும் பிடிப்பு இல்லாமல் இருக்கார். அப்பா அம்மாவே பார்த்து குடும்பத்தை நடத்தின் இருக்கா. சரி, குழந்தை ஏதோ பக்தி பண்ணுறான், நல்லா இருக்கட்டும். திருப்பி ஏதாவது கோச்சுட்டு ஓடி போயிட்டான்னா, முன்னாடியே ஒரு தடவை ஓடி போய் மீட்டு கொண்டு வந்தாச்சு. அப்பயா சின்ன பையன், இப்போ கல்யாணம் ஆயாச்சு, குழந்தைகள் ஆயாச்சு, அவன் பாட்டு குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் தாயும் தகப்பனும் வேறு ஒரு வார்த்தை சொல்லலை. அதுவே அவருக்கு சுகமாக போயிடுது. சௌக்கியமாக பஜனை பண்ணிட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்க, குடும்ப பாரம் அப்படின்ற ஒரு பொறுப்பே அவர் தலையில் ஏறவே இல்லை. கொஞ்ச நாள் ஆயாச்சு, அப்பா அம்மா கால கதி அடைஞ்சுட்டான். அப்படியே பார்க்குறா, அவர் மனைவி பயந்து நிற்கிறா, எப்படி வாழ்க்கை நடக்க போறது இனிமேல் தெரியல, இவர் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார். அப்ப சில பந்துக்கள் ஊர்ல இருக்கிறவாள்லாம் வந்தார்கள். வந்து பானுதாசரை பார்த்து சொன்னாப்பா, நீ பெரிய பக்தன் தான், இல்லைன்னு நாங்க சொல்லல. நீ பஜனை பண்றதெல்லாம் வாஸ்தவம், எல்லாம் உத்தமம் தான். ஆனாலும் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய தர்மம்னு ஒண்ணு உண்டு. நம்ம தர்மத்தை விட முடியாது, பக்திக்காக எதையும் விடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. நீ பண்ணிட்டே வா, அதுவா ஒண்ணு விட்டு போகணும், நீயா விட்டா அது தப்பு பாபம். அப்ப அவள்லாம் சொல்றா, இது சரியில்லைப்பா, இவ்வளவு நாள் உங்க அப்பா அம்மா இருந்தா குடும்பத்தை நடத்திட்டு போயாச்சு, இனிமேல் அப்படி இருக்க முடியாது. உனக்கு மனைவி இருக்கா, குழந்தைகள் இருக்கா, இவர்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய பெரிய பொறுப்பு தர்மம் உனக்கு இருக்கு. இப்படியே பாக்குறாரு பானுதாசர், இதெல்லாம் பழக்கமே இல்லை அவருக்கு. அப்படியே இருந்துட்டு போயிட்டார். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே அப்படின்னு சொல்றாரு இல்லையா திருக்கோள் பெண்பிள்ளை. கர்மத்தினாலேயே பகவான் அடைஞ்சுட்டார் ஜனக மகாராஜா. நம்ம கர்மத்தை விட்டு, நம்முடைய கடமையை விட்டு ஒதுங்கணும்னு நினைக்க 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 இன்னும் படுத்தும். நல்லா ஞாபகம், நம்முடைய கடமைகளை விட்டு தப்பிக்க நினைக்கிறத போல பெரிய பாபம் உலகத்துல எதுவும் கிடையாது. நம்ம கடமை என்ன உண்டோ அதை பண்ணித்தான் ஆகணும். அந்தந்த வயசுக்கு என்னென்ன கடமைகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதை செஞ்சே ஆக வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அது அப்பொழுதுதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கடமையிலே தப்பிச்சவா யாரும் வாழ்க்கையில ஜெயிச்சதில்லை. நல்லா ஞாபகம், எல்லாரும் சொல்றா. அப்ப அவளே சொல்றா, நாங்கெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு உனக்கு ஒரு முதலீடு பண்ணி தரோம், அதை வச்சுட்டு துணி எல்லாம் வாங்கி விற்று அந்த மாதிரி வியாபாரம் பண்ணவா. ஊர்ல இருக்கவள நிறைய துணி வியாபாரிகள், இந்த திருப்பூர்லாம் இருக்கு இல்லையா துணி வியாபாரம், அழகா துணி எல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி இந்த ஊர் ஊரா போய் வியாபாரம் பண்ற சில பேர் இடத்துல வா சொன்னா, இவரையும் அழிச்சுட்டு போங்கோ, இவருக்கு வியாபார நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுங்கோ, இவர் எப்படியும் வளரட்டும். அப்ப அந்த 100 ரூபா முதலீடை வச்சு நல்லா வசந்துவா, உனக்கு எப்ப முடியறதோ அந்த பைசா நீ திருப்பி கொடுத்தா போதும். நீ உன் குடும்பத்தை பார்த்துனே நன்னா இருந்தா போதும். கூடவே நீ பக்தி எல்லாம் பண்ணிக்கணும், யாரும் வேண்டாம் சொல்ல, பக்தி அவசியம்தான், ஆனா குடும்பத்தை ஒதுக்க தள்ளிட்டு ஒரு பக்தின்றது நியாயம் இல்லை அப்படின்னு. அவரும் பார்த்தா சரி பொறுப்புன்னு இருக்கு. மனைவியும் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, குழந்தைகள்லாம் இருக்கா, பெருசாயின் இருக்கா, குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொன்னா உடனே சரி ஒருத்தனை எதுவும் பாண்டவங்களுடைய இஷ்டம் ஏற்றுக்கிட்டான். பெரியவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு மனசு உண்டு, எது நடக்கிறதோ அவன் இஷ்டம். நமக்கெல்லாம் அறிவுரை சொன்னா பிடிக்காது எல்லாருக்குமே, வேற வழி இல்லாம வாய முடிஞ்சு கேட்டு இருக்கமே ஒழிய அறிவுரைன்ற ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. சின்ன குழந்தைக்கும் பிடிக்காது, வயசானவாளுக்கும் பிடிக்காது, இள வயசு காலாளுக்கும் பிடிக்காது, அடுத்தவாளுக்கு அறிவுரை சொல்ல பிடிக்கும். நீங்க மட்டும் சொல்ற இல்லைன்னா உட்காந்துருக்கடா அப்படி சொல்லித்தான் ஆகணும். நமக்கு வேற வழி இல்லை, சொன்னாதான் புரியும் சில விஷயங்கள்லாம். அப்ப சரின்னுட்டா அவள்லாம் 100 ரூபா முதல் போட்டு துணியெல்லாம் வாங்கி கொடுத்தான். இந்த துணி நிற்க ஊர் ஊரா போறவா இடத்துல அவரை சேர்த்து விட்டா அவர்களை அழிச்சுட்டு போறா, போற வழிலாம் சொல்றா, இவ்வளவு ரூபாய்க்கு துணி வாங்கணும், இவ்வளவு ரூபாய்க்கு வைக்கணும், ஜாஸ்தியே வைக்கணும், அதில் யாரா கேட்டா தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி ஒரு 50 ஆடி தள்ளுபடி எல்லாம் உண்டு இல்லையா, ஏத்தி குறைக்கணும். நான் ரொம்ப சொல்லப்படாது, வியாபாரிகள்லாம் சண்டைக்கு வந்துடுவா, வியாபார நுணுக்கம், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம்ன்றா இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு தொழில் தர்மம் உண்டு, அதனால எல்லாம் அப்படிலாம் சொல்றா. அப்ப இந்த பானுதாசன் சொன்னார் இப்படிலாம் என்னால் பொய் சொல்ல முடியாதுன்னுட்டார். உடனே அவள்லாம் சிரிச்சா, ஏன்பா வியாபாரத்தில் பொய் சொல்ல முடியாதுன்னு முன்னேற முடியாது, அவ்வளவுதான் கஷ்டம் அப்படின்னா. அவர் சொன்ன என்ன ஆனாலும் சரி எனக்கு பொய் சொல்ல வராது. அவள்லாம் சிரிச்சா, முதல்ல அப்படிதான் எல்லாரும் நாமளும் அப்படிதான்ப்பா வந்தோம், நியாயமா தர்மமா வியாபாரம் பண்ணணும் தான் வந்தோம். ஆனா உலக நடைமுறையில பொய் சொன்னாதான் ஜீவிக்க முடியும், இது உலகத்தினுடைய சுபாவம் அப்படின்ட்டா. எல்லாரும் ஒரு காரணம் வச்சிருப்போம் இல்லையா, நம்ம பண்ற தவறுகளுக்கும் சொல்லக்கூடிய பொய்களுக்கும். இப்ப பொய் சொல்றதுக்கு முன்னாடியே காரணத்தை கண்டுபிடிச்சுன்னா பொய் சொல்லுவோம், ஏன்னா அது நமக்கு தெரியும் இது பொய், இது சரியில்லை, இது தப்பு, இது தர்மம் இல்லைன்னு தெரியும். ஆனா இதுக்கு ஒரு காரணம் வச்சுட்டு அடுத்த வாய அடைக்கிறதுக்கு ஒரு தெரிஞ்சுட்டு தான் பேசுவோம், தெரியாமல்லாம் பேச மாட்டோம். இது உலகத்தினுடைய பொதுவான விஷயம். எல்லாரும் சிரிச்சு எல்லாம் மாறுவேன் அப்படின்னு விட்டார்கள். அழகா போனார்கள், எல்லாரும் கடை விரிச்சார்கள், சந்தையெல்லாம் விற்பா இல்லையா, லைனா கடைகள் அந்த மாதிரி வச்சுட்டான். எல்லாரும் அடுத்தவா கடைக்கு போய் ஒரு உட்காந்துருக்காரு, ஒரு பாட்டு உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்காரு, துணி எல்லாம் வச்சுட்டு. எல்லாரும் அதிசயமா பார்த்தாப்பா, நீ உட்காந்து பாண்டுரங்கா பண்றீங்கன்னா தான் பஜனை பண்ணா வியாபாரம் ஆகாது, துணி வாங்கலையோ, துணி எல்லாம் கஷ்டம், நல்ல துணி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி, சீமையிலேருந்து வந்த துணி அப்படி கட்டிட்டு அவ்வளவு நன்னா இருக்கும், போட்டுட்டா லேசா இருக்கும், எத்தனை வாட்டி தோசாலும் புதுசா இருக்கும், இதெல்லாம் சொல்லணும் இல்லையா. ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் இதை இப்படிதான் அப்படின்னு டிவியிலலாம் பாருங்கோ, அந்த பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும், இப்படி பேச அப்படியே மின்னல் மாதிரி படிச்சுடும்ன்ற, இதுவரைக்கும் நான் ஒருத்தரையும் பார்த்ததில்லை. டிவியில 2 வாரத்தில் பல் வெளுத்து போயிடும்ன்றோம், என்னென்னமோ எல்லாம் பண்ணுறோம். அந்த காலத்தில் நான் கோபால்பட்டியும் பல்படியும் தேய்ச்சாச்சு, பயோடியா பல்படியும் தேய்ச்சாச்சு, இதுக்கு மேலே ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தான் வெளிப்பாக்கணும், வேறு வழியே இல்லை. இதுவரைக்கும் யார் பல்லும் அப்படியே மின்னல் அடிக்கும் என்பதில் நான் பார்த்ததே கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் அப்படி அவள் பயப்படாமல் பாட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா ஒரு டம்ளர் பால் வேண்டாம்னு ஓடுது, உடனே 2 பிஸ்கெட்டை கொடுத்தா 1 டம்ளர் பாலின் சக்தி இதில் இருக்குன்ற, அதிசயமா இருக்கு. அப்புறம் பாலே வாங்க வேண்டாமே, காஃபியே வேண்டாமே, 2 பிஸ்கெட்டை ஊற வச்சு சாப்பிட்டு போயிடலாம். என்னெல்லாம் ஏமாத்துறா, அதிசயமா இருக்கு, பயப்படாம கவலையே படாம அதிசயமா இருக்கு. அவ சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா இப்படிதான் இப்படிலாம் முடியறது வாடுகளாலே ஆச்சரியமா இருக்கு. என்னமோலாம் சொல்றா, ரொம்ப சொல்ல முடியாது வச்சுக்கோங்க, சபையில உட்காந்து ரொம்ப நானும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். அவ்வளவுதான் அதிசயமா இருக்கு அவள் சொல்ற ஒவ்வொன்றும், அந்த சாப்பாட்டு பொருளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் என்னெல்லாமோ சொல்றா, அதிசயமா இருக்கு. நமக்கு ஒன்றும் இப்படி எல்லாம் கூட சொல்ல, ஜனங்கள் எப்படி இதை நம்புறான்னுதான் ஒரு கேள்வி வந்துடுறது நமக்கு. அது நிறைய பேர் பார்க்கணும், நிறைய நான் பார்க்கணும் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் புத்தி வரதான் சொல்றேன். இந்த கொஞ்சோண்டு தேய்ச்சா பாத்திரம் பளபளக்கிறதுன்றா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நன்னா பாருங்கோ, எல்லாரும் அலுமினிய பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருப்பான், யார் முக்கியமா அந்த பாத்திரம் தேய்ச்சி காமிக்கிறாளோ அவன் மட்டும் சில்வர் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பான். எவர் சில்வர் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பளபளன்னு தான் இருக்கும், அலுமினிய ஈனு தான் அழிக்கும். அதை 99 பேர் அலுமினிய பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருப்பான், இவன் மட்டும் புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை பார்த்தா பளபளான்னு இருக்கும். நம்ம வீட்டு பாத்திரத்தை தேய்ச்சோம்னா அப்படி வரதே இல்லை, நானும் தேய்ச்சியே பார்த்தேன். உண்மைதான், நான் வச்சு நான் அவனு வீட்டில் தான் வேலை கொடுங்க வச்சேன், இருந்தாலும் தப்பில்லை வச்சுக்கோங்க, நிறைய கஷ்டம் இருக்கு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்காக சொல்ல வரேன், ஏன்னா உலகத்துல பல விஷயங்கள் நமக்கு சம்மந்தமே இல்லை, ஆனா திரும்ப 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 அதை காட்டி அதை வாங்கி அதை அனுபவிக்கல அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி குறைஞ்சு போயிடுன்ற மாதிரி ஆக்கிட்டா பல விஷயங்கள். நிறைய சாப்பிட்ற பொருள்கள் எல்லாம் மாடு திங்கிற வஸ்து. வெளிநாடுகளில் மாடு திங்கிற வஸ்துவெல்லாம் இன்னைக்கு மனுஷன் தின்னுட்டு இருக்கோம் நம்ம ஊரில். சத்தியமா இங்கெல்லாம் அழகாக அந்த காலத்தை கம்மங்கூழ் கேப்பங்கஞ்சி எல்லாம் குடிச்சுட்டு இருந்தா அதெல்லாம் ஓரம் போட்டுட்டு எதையோ தூக்கி சாப்பிட்டுருக்கு. அதிசயமா இருக்கு நமக்கு அந்த காலத்தை அவ சாப்பிட்ட ஆரோக்கியமான ஆகாரம் போல இன்னைக்கு அவன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனோட விஷயத்தை நம்ம தலையில கட்டின்னு இருக்கான். ஜாகிரத ஜாகிரத. இவர்கிட்ட மாதிரி வியாபார தந்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கற இவர் சொல்லிட்டு நான் நாமஜபம் பண்ண பாண்டங்க எனக்கு வழி காட்டுவான்னு உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கான். சில பேர் வந்து பார்த்தா அதிசயமா இருக்கு, இவர் என்னடா அது இப்படி பஜனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து கேட்கிறார். இவர் சொல்றார் இந்த துணியோட முதல் விலை இவ்வளவு, எனக்கு லாபம் 10% இவ்வளவுதான் விலை, இதுக்கு சம்பந்தம் இருந்தா வாங்குங்கோன்னுட்டார். எல்லாருக்கும் அதிசயமா இருக்கு, இப்படிலாம் யாராவது சொல்லுவாளா? என் லாபம், எனக்கு லாபமே இல்லை, வரதே 50 காசு தான் அப்படின்னு, 5 ரூபா லாபம் இருக்கும், வரதே 50 காசு தான் அப்படின்னு சொல்லுவோம். இது வியாபாரம் நுணுக்கம் தந்திரம். ஆனா இவர் சொல்றாரு இதுதான் அடிப்படை விலை, இது மேல எனக்கு இவ்வளவு லாபம், இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் எல்லாம் சொல்றார். வண்டி சத்தம் கொடுக்கணும், வீடு வாசல் எல்லாம் இருக்குன்ற. சில பேருக்கு முதல்ல அதிசயமா இருந்து, சில பேர் பைத்தியக்காரன் நினைச்சா, சில பேர் பார்த்தா அவர் சொல்றது நியாயம்னு அனுபவத்துல பார்த்துட்டான். ஒரு இந்த துணிக்கு தான் விலை எல்லாம் தெரிஞ்சவொடனே வாங்க ஆரம்பிச்சுட்டான். மற்றவாளுக்குலாம் இது கஷ்டமா போயிடுச்சு. அவா பாட்டுக்கு இந்த துணி நிறைய விலை கொடுத்துருக்கான். பக்கத்துலயே கடை, ஏதோ அடுத்த தெருவில் இருந்தாலும் பரவாயில்ல, வேற கடையில இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஏசி எல்லாம் போட்டிருக்கோம், கடை பெருசா வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி விலை கூட்டலாம். சர்வீஸ் டாக்ஸ் என்னமோலாம் போடுறோம் இல்லையா. இவர் பாட்டுக்கு தேவையான உட்கார்ந்துட்டு இருக்கா, நல்லா வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாம் சொல்ல அந்த கடையில போய் வாங்குது. அவர் கடையில வாங்கினாலே புண்ணியம், ஏன்னா நாமஜபம் சொல்லிட்டு இருக்கிறார். இவா பார்த்தா இவனை திருத்தலான்னு பார்த்தா இவன் நம்ம வயிற்றுலயே அடிக்கிறானே, இவனுக்கு வியாபாரம் சொல்லி தரலான்னு பார்த்தா இவன் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துருவான் போல இருக்கு. எல்லாரும் தானாக ஒரு இடத்துல வந்துட்டான். இவர் அதுக்கும் கவலைப்படல, அதுக்கும் சந்தோஷப்படல, என் பாண்டுரங்கன் காப்பாற்றுறான், என் பாண்டங்கன் காப்பாற்றுறேன். எது நல்லது நடக்கிறதோ பகவத் கிருப்பை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது கெடுதல் நடக்கிறதா அதுவும் பகவத் கிருப்பை, நன்னா அந்த மனசுல ஆழமா எழுதி வச்சுக்கோங்க. பகவான் நிச்சயமா நமக்கு கிருபை பண்ணிட்டு தான் இருக்கான், சந்தேகமே வேண்டாம். இவருக்கு நல்லா வியாபாரம் பெருக ஆரம்பிச்சுடுத்து, இவாளுடைய வியாபாரம் கொஞ்சம் டல்லடிக்க ஆரம்பிச்சுடு. இவருக்கு வியாபாரம் சொல்லி கொடுத்தவாள்லாம் எல்லாரும் சொல்றா நீ வீணா போவேன் நினைச்சோம், கடைசியில ஒன்னால நாங்க வீணா போயிட்டு இருக்கோம், உன்னை கூட ஐஸ்வரா எங்களுக்கு தான் கஷ்டமாக போயிடுதுன்றார். அவர் சொன்னார் எல்லாம் பாண்டங்கள் இல்லை, நீங்களும் இப்படியே வியாபாரம் பண்ணி பாருங்க போலேன்னுட்டார். அவா சொன்னா இனிமேல் எங்களால் மாற முடியாதுப்பா, இப்படியே வியாபாரம் பழகிட்டோம், இப்போ புதுசாக நாங்கள் மாறினாலும் ஜனங்கள் நம்ப மாட்டோம். அது ஒன்று இருக்கு இல்லையா, யாராவது கெட்டவனாக இருக்கான் திடீர்னு அளவனாக மாறாம ஒத்துக்க மாட்டோம் என்ன திடீர்னு அப்படின்னு. குழந்தைகளும் நிஜமா சில சமயத்தில் ஒழுங்காக இருக்கும், அம்மா நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் பண்ணுறேன்னா என்ன சும்மா இல்லையே ஏதோ வம்பு மாதிரி தோன்றது. அது அன்னைக்கு நிஜமாவே மனசறிஞ்சு ஒழுங்கா இருக்கணும்னு ஆசையோட வரும், நம்ம அதோட கெடுத்துருவோம். இது மனுஷாளுடைய சுவாவம், சந்தேகம் கூட பிறக்காத ஒரு வியாதி. அது எப்படி எங்கெல்லாம் வருதோ தெரியாது. கூட பிறக்காத வியாதியே கூட பிறந்த வியாதி தானே சொன்னோம். கூட பிறக்காத வியாதினா பிறக்கும்போது யாருக்கும் சந்தேகம் இல்லை. நான் உடனே வசனத்தை மாத்தி சொல்றேன், கூட பிறந்த வியாதி தானே சொல்லுவாங்க, கூட பிறக்காத வியாதி. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது யாருக்கும் யார் மேலேயும் சந்தேகமே வரல, தெய்வ சிந்தனையோட தான் இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சந்தேகம்ன்ற ஒன்று வருது. அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறோம், மறு பேச்சு பேசுறதே கிடையாது, சந்தேகமே வரது கிடையாது நமக்கு. ஒரு காலகட்டத்தில் எல்லாமே பழகிக்கிறோம். எல்லாரும் பார்க்குறா நன்னா வியாபாரம் நடக்கிறது, சௌகரியமாக இருக்கா, அப்படியே போயின்னு இருக்கு, ஆனந்தமா தான தர்மங்கள் ஈடுபடுறார், வியாபார சமயத்தில் வியாபாரம் பண்றார், பஜனை என்ன சமயமா இருந்தாலும் பாண்டுரங்க ஸ்மரணைய தள்ளல். அதான் வேணும் வாழ்க்கை அப்படி நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் நிறைய டைம் நமக்கு போயிட்டே இருக்கு பல விஷயங்கள். ஆனா கூடவே நாமஜபம் பண்ணோம்னா அந்த நேரங்கள் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வீணா போன நேரங்கள் தான். நாமஜபம் பண்ணிட்டே இருந்தாதான் 24 மணி நேரமும் பிரயோஜனம். தூங்குறதுக்கு முன்னாடியும் நாமஜபம் பண்ணிட்டே இருந்தாள்னா தூங்கிட்டா திருப்பி காதலி போய் தானாக அந்த நாமஜபம் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய். அப்ப ராத்திரி தூங்கினோமே, அப்ப அது என்ன கணக்குல சேருமா? அப்ப நாமஜபம் பண்ணலையே அப்படின்னா, அப்ப நாமஜபம் பண்ணிட்டே இருந்தாலே மனசுக்குள்ள போய் உக்காந்துட்டு இருக்கும், அப்பதான் காதல இருந்து தானா வரும். அது வரைக்கும் என்னடா அந்த நாமஜபம் நமக்காக நாம ஜபிச்சுட்டு இருக்கும். பகவான் நமக்காக நாமஜபம் பண்ணுவான், குழந்தைகளுக்காக அப்பா அம்மா எல்லாம் பண்றா இல்லையா, அதுபோல தெய்வத்தினுடைய காருண்யம் தானா அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ள பகவான் அப்படி கணக்கு பண்ணி வச்சுருவான் இவ்வளவு நாள் சேர்த்து அப்படின்னு. இப்ப ஏதாவது ஒரு நாள் லீவ் எல்லாம் ஒரு நடுவில் இந்த நாளைக்கு வந்து விடுது 15ஆம் தேதி சுதந்திர தினம். பாரத் மாதா கி. நாளைக்கு இப்படி சொல்லணும், ஜாலியா உட்காந்து டிவி பார்க்கப்படாது. நாளைக்கு ஒரு நாள் ஒன்று எல்லாம் கனெக்ட் பண்ணுவா. நாளைக்கு சனிக்கிழமை நாள் லீவு போட்டோம்னா 3 நாள் லீவு கிடைச்சிடும், வெள்ளி சனி ஞாயிறு. ஒரு நாள் நடுவில் 1 நாள் லீவு போட்டோம்னா 2 நாள் லீவு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி ஆகிடுறது இல்லையா? அதே மாதிரி தான் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நாமஜம் பண்ணிகிட்டே இருந்தது. நான் தூங்கும்போது அதுக்கப்புறம் இது கண்டினியூவாக பகவான் பார்த்து எல்லாரும் சேர்த்து பரவாயில்ல, அதில் ஒரு 8 மணி நேரம் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் ஆடி தள்ளுபடி மாதிரி தள்ளுபடி பண்ணி விட்டுடுறாங்க, ஆடி கழிவு மாதிரி தள்ளி விட்டுடுறாங்க. அந்த மாதிரி நாமஜபம் எப்பொழுதும் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. எந்த வேலை பண்ணாலும் நாமஜபம், உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும். பாண்டுரங்கா பண்டரிநாதம், அப்பப்போ மாதம் ஒரு தடவை போய் பாண்டுரங்கனை பார்த்துருவேன். எப்பெல்லாம் தோன்றதோ டக்குன்னு பண்டரிபுரம் போயிடுவேன். மற்ற வியாபாரிகள்லாம் வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து அப்பாடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இருப்பான். ஒரு பாப்பா ரெஸ்ட் எதுன்னா பண்டரிபுரம் போகிறது தான். உடனே கிளம்பி போயிடுவார், பண்டரிபுரம் போவார், பாண்டுரங்கன் அனுபவிப்பார், ஆனந்தமாக சந்திரபாகானதியில் தீர்த்தமாடுவார், திரும்பி ஊருக்கு வருவார். இப்படி ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாருமா சேர்ந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஊருக்கு போகிறார்கள். மற்றவாளுக்கெல்லாம் இவர் கண்ட இப்போ பிடிக்கலை, ஏன்னா இவர் எல்லா இடத்துலையும் வியாபாரம் ஜோராக பண்ணுற. எந்த புது ஊருக்கு போனாலும் இவருக்கு வியாபாரம் தானாக நடக்கிறது. யோகக்ஷேமம் வகாமியகம், தன்னை யார் நினச்சிட்டு இருக்காளோ அவர்களுடைய வாழ்க்கையை பகவான் நிச்சயமாக நடத்துவான், சந்தேகமே வேண்டாம். என் வாழ்க்கை எப்படி நடக்குமே யோசிக்கவே கூடாது, யோசிச்சா அது அகம்பாவம். என் வாழ்க்கையை பகவான் நடத்துவான், இதுக்கு மேலே 2வது சிந்தனையே வரக்கூடாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை பெரிய சுகமே அனுபவிக்க வேண்டாம். ஒரு கூரை வீட்டில் கூட இருக்கலாம், கையில் சல்லி காசு கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பகவான் நடத்துவான்ற நம்பிக்கை இருந்தால் போதும், எப்படியோ நடக்கும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், உலகத்துக்கே படி அளக்கிறவன் நமக்கும் படி அளப்பான். யாரையும் தள்ளி விடமாட்டான் தெய்வம், யாரையும் பகவான் எனக்கு வேண்டாம் நீ உன்னை கஷ்டப்படு அப்படின்னு யாரையுமே தள்ளி விடுறது கிடையாது. தன்னை கேவலப்படுத்தி தன்னை அசிங்கப்படுத்துறவனுக்கு கூட அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் தன்னை நம்புறவர்களை ஒரு நாளும் கைவிடாது. நம்பினார் கெடுவதில்லை. அழகா எல்லாரும் வந்தாச்சு, வியாபாரம் எல்லாம் பண்ற நல்ல லாபம். அப்ப அழகா அவள ஒரு சத்திரத்தை உட்கார்ந்து இருக்கா. அப்ப நிறைய பேர் பிட் நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுக்கறா, இந்த மாதிரி அந்த இடத்துல உபன்யாசம் நடக்கிறது, நாமசங்கீர்த்தனம் நடக்கிறது, ஏகாதசி வேற அன்னைக்கு, அதனால எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அந்த கோவிலில் நடக்கிறது அப்படின்னு. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், சரி வியாபாரம் ஆயிடுச்சு, நிம்மதியாக போய் ஆனந்தமாக பகவத் தியானம் பண்ணலாம், ஏகாதசி கீர்த்தனை பண்ணான்னு அண்ணது, விடிய விடிய உட்காந்து நாமஜபம் பண்ணலாம், இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தன் கூட வந்தவர்களிடத்த சொன்னார். இந்த மாதிரி என்னோடய குதிரையை பார்த்துக்கோங்க, என்னோடய சாமான்லாம் பார்த்துக்கோங்க, நான் போய் அழகாக ஏகாதசி பஜனைக்கு போயிட்டு வந்துவிடுறேன், இல்லாட்டி எல்லாரும் போகிறதுனாலும் போகலாம் அப்படின்ட்டு. விமர்சனம் அதெல்லாம் முடியாது, நாங்கள்லாம் வியாபாரம் பண்ணி கலப்பாக இருக்கும், உனக்கு தான் வேறு வேலை கிடையாது, எப்போ பார்த்தாலும் பாண்டுரங்கா பண்டரீனா தான் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கிற, எங்களையும் இப்படி கெடுத்துறாது. எங்களுக்கு குடும்பம் உண்டு, குழந்தை உண்டு, வாழ்க்கை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா பக்தி பண்ணால் பொறுப்பு இல்லாமல் போயிடுவோம், பக்தி பண்ணுறதுனாலே தான் பொறுப்பு ஒழுங்காகும், பக்தி பண்ணவாலாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ராமானுஜருக்கு இருந்த பொறுப்பு, ஆதிசங்கர பகவத் பாதருக்கு இருந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு லோகத்தில்? அம்மாவோட கடைசி காலத்தில் வந்து நின்னார் ஆதிசங்கர பகவத் பாதர், பெரியவர் வந்து நின்றுட்டார் அம்மாவுக்கு. அப்படின்னா அந்த பக்தியினுடைய பலம் ஆச்சரியம். உடனே வாழலாம் சொன்னான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ ஏதோ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டார். அப்புறம் சில பேர் சொன்னா சரி போயிட்டு வைப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு விட்டார். இவர் கிளம்பியாச்சு, பாண்டுறேன் பார்த்துப்பான் அப்படின்னு அழகாக போயாச்சு. நல்ல பஜனை ஜோரா நாமச்சுப்பான். இப்போ இவாள்லாம் கூடி கூடி பேசுகிறான், நம்ம பாட்டுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கான், நம்ம கூட வியாபாரம் நம்ம சொல்லிக் கொடுத்து வியாபாரம் கற்றுண்டான், இன்னைக்கு அவன் பெரிய ஆளாகிட்டான், நம்மெல்லாம் படாத பாடுபட்டு இருக்கோம், எங்கே போனாலும் இவனுக்கு ஒரு கூட்டம் வருது, எங்கே போனாலும் இவன் அழகாக வியாபாரம் பண்ணுறான், இதெல்லாம் ஒன்றும் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி இவனை நம்மகிட்ட பிரிக்கணும், இவன் படாத பாடுபட்டாதான் புரியும்னு ஒரு புத்தி வந்து கொடுத்துவாளுக்கு. சமயத்தில் இந்த பொறாமல் இருக்கு பாருங்க, அது வரக்கூடாது. நமக்கு ரொம்ப சாதாரணமாக வர்றது அதுதான், யாராவது டெய்லி கோவில் போயிட்டு இருந்தால் அவளை பார்த்து பொறாமல் வருது, அவளை பார்த்தாலும் சிரிக்க கூட மாட்டோம், எங்கள் கோவில் போயிட்டுறாளா அப்படின்னு கேட்டுருவாளோ நமக்கு பயம், பெரிய பொறாமை. நமக்கு சம்மந்தமே இல்லாதவாகிட்டெல்லாம் பொறாமை அவசியமே இல்லை. நமக்கு என்ன உண்டோ தெய்வம் கொடுத்துருக்கு, ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கு, நமக்கு என்ன உண்டோ தெய்வம் கொடுத்துருக்கு. நிறைய நான் பார்த்துருக்கேன், சில ஸ்திரீகள்லாம் இப்போ கல்யாணம் இருக்கும் கர்ப்பவதி ஆயிருக்க மாட்டோம், கர்ப்பவதி ஆகிறவாளெல்லாம் பார்த்து பொறாமப்படுவோம், அந்த மாதிரி நிறைய உண்டு. சில பேருக்கு வயசாகிட்டு இருக்கும், கல்யாணத்துக்கு பார்த்துட்டே இருப்பான், நல்லா படிச்சிருப்பான், கை நிறைய சம்பாத்தியம் இருக்கும், ஃபாரின்ல இருப்பான், பொண்ணே அமையாது, சாதாரண ஒருத்தன் கூலி வேலை மட்டும் அவனுக்கு அவனுக்கு எல்லாம் கிடைக்கிறது. யாருக்கா பத்திரிகை கொடுக்க போறதுனால பயம் பண்ணலாம். நானும் என் பிள்ளைக்கு பார்த்துட்டே இருக்க 5 வருஷம் ஒன்றும் அமையல. உன் பிள்ளைக்கா அமைஞ்ச சந்தோஷம் சொல்ற சந்தோஷமே இருக்காதுங்க. இவருக்கெல்லாம் போய் பத்திரிகை கொடுக்காம இருக்கிறதே உத்தமம். பல ஊர்களில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். நிறைய இந்த நன்னா படிக்கிற குழந்தைகளை பார்த்தா படிக்காத மாதிரி பிடிக்காது. வந்துட்டான் எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா அலையும் தண்டது. எங்களைதான் திட்டுவாங்க பசங்க, ஏன்டா உருப்படாமல் போறீங்கன்னு. கையில் புக் வச்சு படிக்கிறதுக்கு அவர் சொல்ல வரேன், உருப்படாமல் இருக்கீங்களா அப்படின்னு. நிறைய உண்டு அந்த மாதிரி சத்தங்கிற வரவாள் சொல்லலை, தண்டத்துக்கு போய் உட்காந்து இருக்குது, அவருக்கு வர வேலை உங்களுக்கு வர வேலை இல்லை. இப்படியேதான் உலகத்தில் இந்த பொறாமைன்றது இதுக்கு தான் வரும், இப்படித்தான் வரும்லாம் கிடையாது. வேணா வரும் உள்ளுக்குள்ள அந்த பொறாமை வந்ததுனால தானே துரியோதன அந்த பாடுபட்டான். இத்தனைக்கும் அவனுக்கு எல்லாம் அஸ்தினாபுரம் நன்னா தான் இருந்தது. ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத அந்த காண்டவ பிரசாத் இந்திரபிரசத்தை கொடுத்தா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத இடம். பகவானுடைய கிருப்பையினாலே அது பெருசாகுது. அதை பார்த்து பொறாமப்பட்டுதானே குருக்ஷேத்திர யுத்தமே வந்தது. குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு ஒரே காரணம் துரியோதனனுடைய பொறாமை, வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. சரி அவ அப்படி இருக்காள், அவள மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி ஜெயிச்சு காட்டணும், அதுதான் உத்தமம். அவளுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு பொறாமப்பட்டா உள்ளதையும் இழப்போம். மகாபாரத விஷயம் அதுதான். உனக்கு என்ன உண்டோ அதை விட்டுட்டு அடுத்தவாளை பார்த்து பொறாமப்பட்டோம்னா நமக்கு இருக்கிறதும் இல்லாமல் போகும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறாமை நல்லதே கிடையாது. அழகா இருக்கவாளை பார்த்து பொறாம, வழுக்கு தலையா இருக்கவாளுக்கு முடி இருக்கவாளை பார்த்து பொறாம, பொறாமைக்கு ஒரு விவசாய வேண்டாமா, இவ்வளோ முடி இருக்கு அப்படின்றான். இது ஒரு பெரிய பொறாமையா. குண்டா இருக்கவாளு ஒல்லியா இருக்கவாளை பார்த்து பொறாம, எலும்பு தோலுமா இருக்கவாளு சதையோடு இருக்கவாளை பார்த்தா பொறாம, காரணமே வேண்டாம். இதுக்குதான் விவஸ்தையே கிடையாது, எல்லாத்துக்கும் பொறாமை. அவளுக்கெல்லாம் பொறாம வந்துடுச்சு. இந்த பொறாம ஜாஸ்தியாக எல்லாரும் வேற ஒன்னா சென்ற யாரா ஒருத்தர் நல்லவனா இருந்தா கூட இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் சேர்க்கை அறிந்து பழகணும். எல்லா இடத்துலையும் பழகக்கூடாது அப்படின்னா நம்முடைய துஷ்ட குணங்கள் ஜாஸ்தி ஆக்கிடுவோம், குறைக்க மாட்டோம். சத்சங்கத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னா துஷ்ட குணங்கள் குறையும், நம்முடைய தவறுகள் சுட்டி காட்டப்படும். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். நாரதர் சொல்றார், துருவனை பார்த்து சொல்றார், உன்னை விட கீழே இருக்கிறவாளை பார்த்து இறக்கப்படு, உன்னை விட மேல இருக்கிறவாளை பார்த்து சந்தோஷப்படு, உன் லெவலில் இருக்கிறவாளோட சேர்ந்து பழகுன்ற வாழ்க்கையின் தத்துவத்தை 5 வயசு பிள்ளைக்கு சொல்ல. உன்னை விட மேலே இருக்கிறவனை பார்த்து சந்தோஷப்படு, உன்னை விட கீழே இருக்கிறவனை பார்த்து இறக்கப்படு, உன் லெவலில் இருக்கிறவனோட பழகு அப்படின்றார். இதுதான் வாழ்க்கையோட ரகசியம். வாழ்க்கையெல்லாம் அந்த பொறாமை வந்தொடுத்து முதல்ல அவர் குதிரையை கழட்டி விட்டான். எங்கேயோ ஓடட்டும், குதிரை போயிட்டுனா கஷ்டமாச்சு, வியாபாரம் பண்ண போக முடியாதுன்னு கழட்டி விட்டுட்டான். அவளே என்ன பண்ணா, இவருடைய துணியெல்லாம் மூட்டை கட்டி ஒரு பெரிய பாழும் நினை இருந்து அதை கொண்டு போட்டுட்டா, பெரிய குழிய ஜலம் இல்லை அதை கொண்டு போட்டுட்டா. போட்டப்பாடா சந்தோஷம், வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், திருடர்கள் வந்தார்கள், தூக்கிட்டு போயிட்டா, நம்மளெல்லாம் அடிச்சுட்டா, நம்மளெல்லாம் இழந்துட்டா, நம்மளெல்லாம் ஒழிச்சு வச்சிருவோம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இவர் சௌக்கியமா அங்க போய் உட்காந்துட்டு பாண்டுரங்க பஜனை பண்ணிட்டு இருக்கார். எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா எத்தனை பேர் அவர்கள் தைரியமா வந்து உட்காந்துருக்காரு. பகவானுடைய நம்பிக்கையில தானே உங்கள்தான் பத்திரமா தான் இருக்கு, யாரும் தூக்கிலாம் போடுற பயப்பட வேண்டாம். தைரியமா அவர் உட்காந்துட்டு பகவத் தியானம் நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கா. மனசை போட்டு அலட்டிக்காதீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ கவலைப்படாதீங்க, பகவான் இருக்கான் வழி காட்டுவான். பஞ்சபாண்டவரோட அத்தனையும் துரியோதனன் வஞ்சகத்தினால எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான். ஆனா அத்தனையும் வட்டி முதலமா சேர்த்து பகவான் திருப்பி கொடுத்துட்டான். அவன் எதெல்லாம் தனக்கு வேணும் வச்சுட்டானோ ஒண்ணு கூட மிச்சம் இல்லாமல் பிடுங்கி பகவான் கொடுத்துட்டான். அபகரிச்சதுனாலேயே அவர்களுக்கு பெரிய பாக்கியம் எல்லாம் கிடைச்சதுனா நான் கிருஷ்ணனுடைய லீலைகள் நிறைய பிரத்யட்சத்துல பார்த்தேன். திரௌபதி கூட்டவுடனே கண்ணன் ஓடி வந்து சேலையை கொடுத்தாங்க. திரௌபதி கூட்டம்னா ஓடி வந்து பாத்திரத்தில் ஒட்டின் இருந்த மிச்சம் மீதி கீரையும் பருக்கையும் சாப்பிட்டுட்டான். அர்ஜுனன் கேட்ட உடனேயே ரத சாரதியா உட்காந்தா, பஞ்சபாண்டவர்களா தூது போனோம், இத்தனை எதனால் நடந்தனா துரியோதனன் இவர்கள் மேல பொறாமப்பட்டு எல்லா கஷ்டமும் கொடுத்தான் பாருவோம், அதுவே இவர்களுக்கு நன்மையில முடிஞ்சது. பயப்படவே பயப்படாதீங்க, பகவான நம்பரவான் வீண் போகவே மாட்டான். ஸ்வயம் அனுபவத்திலே சொல்றேன். ஆச்சரியம், இந்த குதிரையை கிளப்பி இப்படி விட்டுட்டா, துணியை கட்டி மூட்டையை கட்டி போட்டாச்சு, வளம் ஜாலியாக சிரிச்சு அப்பாவை இன்னையோட முடிஞ்சான் பானுதாசன். ஏரே பானுதாசன் எப்படி முடிவார் பார்த்தா ஒரே சந்தோஷம். அவர் பாடு நாமஜபம் பண்ணிருக்கார். பாண்டரங்கன் பார்த்தான், என் பக்தன், அது உரிமை பகவானுக்கு உண்டு. இப்போ நம்ம குழந்தை ஒரு கொசு கடிக்கிறது அப்படின்னா ஓடி போய் நம்ம அடிக்கிறோம், குழந்தைக்கு அடிக்க தெரியாது. சி குழந்தை கொசு கடிச்சது எப்படி வீங்க போயிருதுன்னு, அம்மா வீங்கவே இருக்காது, அந்த கொசு அடித்து நசிக்க ரத்தத்தை வெளில எடுத்துருப்பான். அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அது குட்டி கொசுவா இருக்கும், பாவம் இட்டுனு. ஆனா தன் குட்டி தன் குழந்தை மேலதானே அவளுக்கு அபரிமிதமான பிரீதி. அதுபோல பகவான் பக்த வத்சலன், தன் பக்தர்களை கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், அவன் கிருப பண்ணிடுவான். இவருக்கு ஒண்ணுமே தெரியல, நாலஜம் பண்ணி உட்கார்ந்து இருக்கார் பானுதாசன். பகவான் பார்த்தான், ஆச்சரியமா ஒரு வேஷம் போட்டுட்டான், ஒரு பிராமண வேஷம் போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்க குதிரையை பிடிச்சுன்னு உட்கார்ந்துருக்கான். இவர் எங்க பஜனை உட்கார்ந்து இருக்காரோ அந்த பஜனை நடக்கிற இடத்து வாசல்ல இந்த குதிரையை பிடிச்சுண்டு பகவான் சேவகனா உட்கார்ந்துருக்கான். கண்ணன் சேவகன் நிஜமாவே, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். எப்படி கிருப பண்ணுவான்னு தெரியாது. இப்போ கூட நான் தூத்துக்குடிக்கு வந்தேன், முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ல வந்தேன், சைடு அப்பர் பர்த்தனை கொடுத்துருந்தான். அது பழைய கம்பார்ட்மெண்ட், படுத்தோம்னா கால் இடிக்கும். சரி ரைட் கிருஷ்ணா, அப்புறம் நான் டிடிஆர் டிக்கெட் காமிச்சு சொன்னேன் சார், அந்த டிக்கெட் என்னோட இருக்கு, அந்த பக்கத்தில் எங்கேயாவது அப்பர் பர்த்தோ லோயர் பர்த்தோ இருந்தா கொடுங்க சார், செங்கல்பட்டில் ஒரு 15 பேர் ஏறுவாங்க பார்க்கலாம் சார் அப்படின்னு. சரி சார், அவ்வளோ அப்புறம் நான் திருப்பி பின்னாடியே போய் சார் 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 விருப்பத்தில் நான் பாடி பகவன் நாமத்தை ஜெபிச்சுன்னு உட்காந்துட்டு கொஞ்ச நாள் வச்சு அவரே வந்தார். சார் 8 நம்பர் சீட்டு போறீங்களா இருந்தார். சந்தோஷம் சார், அவரை அழகாக அங்கே போங்கோ படுத்துக்கோங்க அப்படின்ட்டார். நான் ஒன்றுமே பிரயத்தனமே பண்ணல, சத்தியமாக சொல்கிறேன், நான் பாடி பகவான் இஷ்டம் அவனுக்கு தெரியும்னு ஒப்படை சுட்டேன். நான் ஒரு சிரமப்படலை, சுவாமி தானே நடத்தி கொடுத்தார். அது வரைக்கும் அங்கே உட்காந்து ஒரு சத்தங்கம் வேறு, தூதுக்குடிக்கார ஒருத்தர் வந்து அவரோட சத்தங்கம் வேறு, பகவான் இப்படியே தான் கொடுத்துருவோம் வச்சுக்கோங்க. அதான் பகவான் கருணா சாகர், எங்கே போனாலும் என்ன சும்மா இருக்க விட மாட்டான், இன்னைக்கு சத்சங்கம் இல்லையே அப்படின்னு நினச்சா யாராவது ஒருத்தர் மாட்டுவான். ஒரு அரை மணி நேரம் பகவான் தன் விஷயத்தை சொல்ல வச்சுட்டு தான் என்னை டெய்லியே தூங்க வைக்கிறான். அது ஒரு கிருப்பை. எங்கேயாவது போயிட்டு இருப்பேன், ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தேன் நான் சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு, ராத்திரி 9:30 மணிக்கு ஃப்ளைட் அங்கே சிங்கப்பூர்லேருந்து. என்னடா அது, இன்றைக்கி ஒன்று சத்தங்கம் இல்லையே நினச்சேன். ஹேர் ஓஸ்டே சவால்லாம் சத்தங்கம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவன் என்ன முதல்ல ஜோதிக்காரன் பிடிச்சிட்டா வச்சுக்கோங்க, இங்கே ஜோதிஷக்காரா கை பார்ப்பேலாம் கால் பார்ப்பேலான்னு. நான் சொன்னேன் பகவானை தான் பார்ப்பேன், நாமஜபம் பண்ணுவோன்னு. அவர் ரொம்ப குஷியாகி அந்த காக்பிட் வரைக்கும், அந்த பைலட் உட்காரல் அங்கே வரைக்கும் அழிச்சுட்டு போய் பைலட் வரைக்கும் வந்து எங்கிட்ட பேசியிருந்தார். சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவில் இறங்குற வரைக்கும் சத்சங்கம். நிஜமாவே பகவானுடைய கிருப்பையை உணர்ந்திருக்கேன், என்னுடைய பெருமையே கிடையாது, பகவானுடைய கிருப்பையை நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். அது ஒரு நாள் அவனை பற்றி பேசலை அப்படின்னா என்னமோ பண்ணும், தப்பு பண்ண மாதிரி தோணும். இன்னைக்கு யாருக்கிட்டையாவது 2 மணி நேரம் பிடிச்சி அவள் கிருஷ்ண விஷயம் சொல்லிவிடுவான், அப்பாடா அது ஒரு சந்தோஷம், அது பகவானுடைய ஒரு கிருபை. இவர் பாடி நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார், பகவான் அழகா அந்த குதிரையை பிடிச்சுன்னு உட்காந்துருக்கான். இவாள்லாம் அப்படி பிளான் பண்ணிருக்கால பகவானுக்கு கோபம் வந்துடுச்சு. நிஜமாவே திருடர்களை கொண்டு வந்து விட்டுட்டான், அந்த வியாபாரிகள் இருக்கிறதுல திருடர்களை கொண்டு வந்து விட்டான். அவள் வச்சு எல்லா திருடர்கள் கொள்ளையடிச்சா, கொள்ளையடிச்சு போட இவ ஓடி நான் பிடிச்சி வேற அடி அடினு அடிக்கிறான். சாதாரணமாக கொள்ளையடிச்சுன்னு போயிடுவான். இவ மனசு அவ்வளவு விகாரம், அந்த பொறாம பார்த்தால அடி 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 பின்னி எடுத்துட்டான். இவ அதெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தா, முன்னாடியே திருடர்கள் வந்தா அடிச்சுட்டாப்பா அங்க காப்பாத்த ட்ரை பண்ணும். இவ என்னெல்லாம் சொன்னாலோ அத்தனையும் நடந்தது, அத்தனையும் நடக்கிறது. இது எதுவும் தெரியாம ஒரு பாடு பஜனை பண்ணிட்டு இருக்கா. பஜனை எல்லாம் முடிஞ்சது, ஏகாதசி பிரசாதம் எல்லாம் கொடுத்தா அழகா சீகரிச்சுண்டா. அப்பா இன்னைக்கு பொழுது நல்ல பொழுது, நின்னா பாண்டுறங்க பசனை அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வெளில வந்து பார்த்தா இவர் குதிரை எப்படி அங்க இருக்கு. அவர் பார்க்கற எந்த குதிரை எங்கெங்க வந்தது, என் குதிரை அப்படின்னு பார்த்தா அந்த குதிரையை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கார். யார் இந்த பிராமணர் அப்படின்னு பார்த்தா, இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிராமணர் மறைஞ்சு போயிட்டார். அந்த குதிரையை அவரை பார்த்தோம், அவர் அழகாக அவர் கத்து கத்தி காலெல்லாம் அப்படி தூக்கிட்டு எங்கெங்க வந்து சொல்லிட்டு அப்படி இழுத்துன்னு வந்தார். அவருக்கு ஒன்றும் புரியல, யார் இந்த பிராமணர், எதுக்கு குதிரை இங்க வந்தது, சரி பரவாயில்ல அப்படின்னு வந்தா. அங்கே போனால் மற்ற வியாபாரிகள்லாம் ஓன்னு அழுதுன்னு இருக்கா. இவன் என்னெல்லாம் பிளான் பண்ணி சொல்லி அழுது நடிக்கணும்னு நினச்சாலும் உண்மையாக நடந்துடுச்சு. அவன் வந்தா, திருடர்கள் வந்தா, கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான், அதில் அடித்தா சொல்லி அழுதம்னா நம்பிடுவார் பானுதாசன், நல்ல மனசுக்காக நம்பினாலா அப்படியே நடந்துடுத்து உண்மையாகவே எல்லாரும் அவளே புலம்பிட்டு இருந்தா. பானுதாசன்கிட்ட போய் சொல்லணும்னு நினச்சோம் இல்லையா, அவருடைய சொத்தை கொள்ளையடிக்கணும்னு நினச்சோம் இல்லையா, அதுக்கு தெய்வம் நல்ல தண்டனை கொடுத்துடுத்து அப்படின்னு இவாள்லாம் பேசிட்டு இருக்கும்போது பானுதாசன் வந்தா. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இவர் நமஸ்காரம் பண்ணான். நாங்கள் எல்லாம் குதிரையை கழட்டி விட்டோம், உங்களுடைய துணியெல்லாம் கட்டி இந்த பாழும் கிணத்துல போட்டோம். அது என்னாச்சுன்னா கடைசியில் ஓன் குதிரையும் ஓன் துணி மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது, எங்களுடைய குதிரை துணி சொத்து எல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். உன்னுடைய சொத்தையும் அதில் மூட்டை கட்டி அதில் போட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லி அவர்களே கிணத்துல இறங்கி அதை எடுத்தும் கொடுத்தா. பானுதாசர் ஓன்னு அழுதார். எல்லாரும் கேட்டால் ஓன் துணி தான் ஜாக்கிரதையாக இருக்குது, எதுக்காக இறந்த நாங்க தானே அழணும், நீயே அழறே அப்படின்னார்கள். பானுதாசன் சொன்னார், என் பாண்டரங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேனே, என் பிரபு என் குதிரையை காப்பாற்றும்படியா பண்ணிட்டேன். அவர் கதர்றாரே, பாண்டரங்கா குதிரையை காப்பாத்தினையே, இப்ப சம்சார சாகரன் என்ன காப்பாத்த, அவன் ஓடி போயிட்டேப்பா, தூரத்துல ஒரு க்ஷணம் தானே பார்த்தேன், பக்கத்துல வந்து ஏ பானுதாசா பொறுப்பா, என் குதிரையை கொடுத்துட்டு போயிருக்கப்படாதா, நீ யாருன்னு காட்டிக்க கூடாதா, நான் தான் அஞ்ஞானத்துல வாழ்ந்துட்டு கிடக்கிறேன், அறி ஒன்றும் இல்லாதவன், எனக்கு தெரியல உன்னுடைய பலமோ உன்னுடைய காருண்யமோ உன்னுடைய லீலையோ புரிஞ்சிக்க கூடிய பக்குவம் எனக்கு இல்லை, ஆனா நீ சர்வஜன் தானே, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு கதர்றா. உடனே இவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தினார். பார்த்தா இனிமேல் இப்படி ஒரு வியாபாரம் எனக்கு வேண்டாம், இது ஒரு வைராக்கியம் வந்துடுத்து, இந்த வியாபாரம் எனக்கு வேண்டாம், என் பாண்டங்களை கஷ்டப்படுத்தி ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா, நம்மளா இருந்தால் ஊரில் பெருமையாக சொல்லிப்போம். ஆனால் அவருக்கு அது பெருமையாக தோணலை, என் பாண்டரங்களுக்கு நான் கஷ்டம் கொடுத்துட்டேனே, என் தெய்வத்துக்கு கஷ்டம் கொடுத்துட்டேனே கவலைப்பட்டேன். உடனே தன்கிட்ட இருந்த துணி எல்லாம் எல்லாருக்கும் பங்கு போட்டு பிரித்து கொடுத்தா, சம்பாதிச்ச லாபம் பணம் இருக்கு பாருங்க, அத்தனை பேருக்கும் பங்கு கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமாக இருங்க சௌக்கியமாக இருங்கன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டா. மனைவி எப்பயும் போல காத்துன்றதா, நிறைய தனம் வரும், நியாயம் தானே குடும்பத்தை நடத்துறதுக்கு. எல்லா விஷயத்தையும் சொன்னார், பாண்டரன் இவ்வளவு கஷ்டப்பட்டாமா எனக்காக, இனிமேல் இந்த வியாபாரம் நான் பண்ண மாட்டேன், நாமஜபம் தான் பண்ணுவேன், பகவானே வழிகாட்டுவான் குடும்பத்தை நடத்துவான்னுட்டார். ஒரு மனைவிக்கு ஒன்றும் சொல்லலை. ஒரு மனைவி இப்படி பார்த்தா, ஏற்கனவே ஒரு கொடுத்தவர் கொஞ்சம் சேமிச்செல்லாம் வச்சிருக்கா, சரியாத வச்சு கொஞ்ச நாள் காலம் ஓத்துவோம், வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டம் உண்டு இல்லையா, எப்பயுமே பணம் சேமிச்சுட்டே இருக்க மாட்டோம், எப்போதுமே செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டோம், காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்க்கை ஒவ்வொரு ரீதியில் போகும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் பகவான் நம்ம கூட இருக்கான். பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் போனார்கள், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம் போனார்கள், ஆனால் அப்பொழுதும் பகவான் கூட இருந்தான். கூட்ட போதெல்லாம் ஓடி வந்தான். குருக்ஷேத்திர யுத்தம் அப்பொழுதும் பகவான் அவர்கள் கூடவே நின்று அவர்களை ஜெயிக்க வச்சான். அப்போ பகவான் நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் பகவான் நம்ம கூட இருக்கு, அதனால கலங்க வேண்டாம். உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டா சொல்றா, உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் மாறாதுரா கிருஷ்ணா, எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் தெய்வம் நம்மளை விட்டு நீங்கிறதே கிடையாது, அதாவது அச்சுதன்னு பேர், கைவிடுறதே கிடையாது. தானும் தன் நிலையிலிருந்து நழுவாதவன், தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன் அச்சுதன்னு பேர். அவர் பார்த்தார், சரி எப்படியும் பகவான் வழி நடத்துவான் அப்படின்னு. அவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்றார், இப்ப ஜனங்களுக்கு எல்லாம் பக்தி பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்பப்ப பண்டரிபுரம் போறார் வரார், நிறைய பக்தர்கள் வந்துட்டா, எல்லாருக்கும் பக்தி நாமஜபம், நிறைய பேர் சிஷ்யர்கள்லாம் வந்துட்டா, எப்படியோ குடும்பம் நடந்துருக்கு. அவர் மனைவியும் பாண்டரங்கன் காப்பாற்றுவான். எப்படி சுதாமா குச்சேலருடைய மனைவி சுஷீலா இருந்தா இல்லையா, அவர் உஞ்சவிருத்தி தான் எடுத்துட்டு இருந்தார். உஞ்சவிருத்தி அப்படின்னா பிராமண தர்மம், அது கழுத்தில் ஒரு சொம்ப கட்டிண்டு கையில் ஒரு சப்பலா கட்டையை வச்சுட்டு நாமஜபம் பண்ணிட்டு வீதிகளில் அப்படி போகணும், ஜனங்களாக பார்த்து ஒரு இப்படி அரிசியோ பருப்போ ஏதோ கொடுப்பா, அது அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை சமைச்சு அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழும், ஒரு தியாக வாழ்க்கைன்னு பெயர். ரொம்ப துர்லபம், ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு அந்த மாதிரி பார்க்கறதெல்லாம். அந்த மாதிரி சமீப காலத்தில் இருந்தவர் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் பாகவதர் புதுக்கோட்டை, அந்த மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக ரொம்ப தைரியமானும், நான் தரித்திரத்தை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப தைரியமும், எல்லாரும் இந்த ஏழ்மையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பலவிதமான முயற்சிகள் பண்ணுறோம், திருடனாக இருக்கட்டும் பொய் சொல்கிறவனாக இருக்கட்டும் கள்ள கடத்தல் பண்ணுறவனாக இருக்கட்டும், இந்த ஏழ்மை தான் விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டுறது. ஏழ்மைன்றது சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா வரும், நமக்கு முக்காவாசி நம்முடைய ஏழ்மைக்கு காரணம் பேராசை ஒன்று இருக்கு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அடிப்படை தேவைகள் நடந்துட்டு தான் இருக்கு, ஆனாலும் பேராசை ஒன்று இருக்கு. சிலது நியாயமான ஆசைகள் காலப்போக்கில் நடக்கும், ரொம்ப பெருசாக வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பெயின் இருக்கு. எப்படி குச்சேலருடைய வாழ்க்கையை பகவான் நடத்தினானோ அதுபோல ஒரு வாழ்க்கையே பகவான் நடத்தின் இருக்கான். அப்பப்ப பண்டரிபுரம் போறார், பாண்டரங்கனை பார்க்கிறார், சந்தோஷமா வரார். அப்ப ஆஷாட சுக்ல ஏகாதசி ரொம்ப விசேஷம். அந்த டைம்ல பண்டரிபுரம் போகிற நிறைய பேர் அவர் தயார் பண்ணிட்டு இருக்காரு, வார்க்கடி சம்பிரதாயம் போல அப்படி தயார் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் போகலாம், பண்டரிபுரம் போகலாம், ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பாண்டரங்கனை பார்க்கறது பரமபாகியம். நிஜமா ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு போன நம்பெல்லாம் அந்த ஜனங்களுடைய பக்தியை பார்க்கணும். அப்படியே கொச்ச 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 கொச்சான்னு கூட்டம் இருக்கும், ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஜனங்கள் வருவா. அவ பாண்டரங்க அனுபவிக்கிறத பார்த்தாலே நமக்கு பக்தி வந்துடும், வேற ஒண்ணுமே கேட்க வேண்டாம். அவ அப்படியே பாண்டரங்கா விட்டலான்னு பஜனை பண்ணுவா பாருங்க, நல்லா இருக்கும். அவன் நடக்கிறதே ஒரு சந்தோஷம், தலையில துளசி மாடத்தெல்லாம் வச்சுன்னு அப்படியே நடப்பார்கள். எங்கேயாவது ஒரு கிரவுண்டில் படுத்துப்பார்கள், எல்லாருக்கும் பொதுவாக சமைப்பாக எல்லாரும் சாப்பிடுவார்கள், பாண்டுறங்க பஜனை போகிறது, இவ்வளோதான் வாழ தெரியும், ஒன்றுமே தெரியாது. சுகமான ஒரு வாக்கரி சம்பிரதாயம் இப்படியெல்லாம் அங்கே நடந்துருக்கு. இப்போ பன்றியபுரத்தில் ஒரு பிராமணர், அவர் இப்படி பல ஊர்களுக்கு போய் பெரிய அந்த பிரவச்சனம் அந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப பணக்கார ஆகிட்டெல்லாம் அப்படி பணம் வாங்கி இப்படி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க, பெரிய பெரிய ராஜாக்கள் பிரபுக்கள் வாழலாம் பார்த்துட்டு, ஆனால் பிராமணர்களுக்கு கேட்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு தர்மம் உண்டு, யாரெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டு, ராஜாக்கள்லாம் கேட்டு வாங்கி நட வாழ்க்கை நடத்தக்கூடாதுன்னு தர்மம். அதனால தான் ராமச்சந்திரமூர்த்தி குகன் சொல்கிறான் இல்லையா, ஹே ராமா இந்த சிங்கிபேர புரத்தை நீ வச்சுக்கோ, நீ ராஜாவாருன்றான் பகவான், இல்லைப்பா என் தர்மம் இல்லை, ராஜன் அப்படின்னா கை நீட்டி வாங்கக்கூடாதுன்னு தர்மம். அதனால தான் பகவான் வாமன அவதாரம் பிராமணனாக வந்து மகாபலினிடத்தில் போய் தானம் கேட்குறான், யாச்சகம் கேட்கறதுன்னு ஒரு தர்மம் உண்டு, ரொம்ப தைரியம் உண்டு. அதனால தான் வேத பாடசாலை குழந்தைகளுக்கு யாச்சகம் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கறத ஒரு தர்மமாக வச்சுருக்கான். பிராமணாவை கேட்கலாம், சத்திரியர்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு தர்மம் உண்டு. இப்போ ராஜாங்கம் நடத்துகிறா பைசா கொடுமோலேன்னு கேட்க முடியுமா, டாக்ஸும் போட்டு எடுத்துடுறா இல்லையா, அது தர்மம். எல்லாட்டி பைசா கொடுத்துருமோலேன், பைசா கொடுத்துருவோம்னா கேட்க மாட்டோம், அதுக்கே ஆயிரத்தி ஏமாற்றி ஏமாற்றின்னு இருக்கும், டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்னெல்லாம் உண்டுன்னு தேடிட்டு இருக்கும். ராஜாங்க தர்மம்னு உண்டு, பிராமண தர்மம்னு உண்டு. பல இடங்களுக்கு போகிறார், அப்போ வித்யாநகரம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அவர் போகிறார். பானுதாசர் சரித்திரம் அங்கே அப்படியே இருக்குது, அதே சம்பவ சமயத்தில் நடக்கிற ஒரு கதை இது சரித்திரம் உண்மையாக. வித்யாநகரம்னு அந்த ஒரு இடத்துக்கு போகிறார், அழகாக அந்த ஊர் ராஜாவை பார்க்க போகிறார், ஆச்சரியமாக அத்தியுதமாக அப்படி போகிறார், ஆனந்தமாக போகிறார், ராஜாவை பார்க்க போகிறார், வாசலில் நிற்கிறார், சேவகன் போய் ராஜா கிட்ட சொல்கிறான், உடனே ராஜா உள்ளே கூப்பிடுறான், கூப்பிட்டு சொல்கிறான், டெய்லி நான் தேவி உபாசனை பண்ணிட்டு இருக்கேன், அழகாக ஒரு தேவி கோவில்லாம் வச்சுருக்கேன், நான் குளிச்சுட்டு வந்துவிடுறேன், நம்ம பூஜையெல்லாம் அட்டன் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு. சரி நான் சரி ராஜா குளிச்சுட்டு வந்தால் அழகாக தன்னுடைய கோவில் கழிச்சுட்டு போகிறான், அவனுடைய அரண்மனையிலேயே ஒரு கோவில், பெரிய தேவியோட கோவில், அம்பிகையோட கோவில், பல பல பலன் ஜொலிக்கிறது, எந்த பக்கம் திரும்பினாலும் தங்கமயமாக இருக்குது கோவில், கதவுலேருந்து எல்லாமே உள்ள அவ்வளோ அழகாக நந்தவனம் எல்லாம் அமைச்சிருக்கான், எல்லாம் பல பலன்னு சொல்லிக்கிறது, உள்ள கோவில் மணி வரைக்கும் பார்த்தா எல்லாம் தங்கமயமாக இருக்குது, எந்த பக்கம் திரும்பினாலும் தங்கம் வெள்ளி நவரத்னங்கள் இழைச்சி வச்சுருக்கான், தேவிக்கு அப்படி வசந்த பட்டாடையெல்லாம் போட்டு நவரத்ன மாலைகள்லாம் போட்டு தங்க கிரீடம் எல்லாம் வச்சு தக்க 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 தக்கன்னு சொல்லிக்கிறா தேவி அம்பிகை பாகம்பிரியாள், பல பலன்னு சொல்லிக்கிறா. ராஜா அழகாக உட்காந்து பூஜை பண்ணால் ஷோடச பூஜைன்னு சொல்லுவாள், 16 விதமான உபச்சாரங்களோடு பூஜை பண்ணுறதுன்னு ஒரு வழி உண்டு. அது மாதிரி ஷோடச உபச்சார பூஜை எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் நல்ல பிரசாதம் எல்லாம் அழகாக பண்ணி முடிச்சோன்னா பிராமணருக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு சும்மா இல்லாமல் ராஜா என்னமோ பன்றிபுரத்துலேருந்து வரேன்னு சொன்னேன், எங்கே இருக்கு அந்த ஊர் அப்படின்னு சொன்னேன், அவர் சொன்னார் அந்த மாதிரி சோழாப்பூர் பக்கத்தில் இருக்குப்பா அப்படின்னா சொன்னேன். இந்த மாதிரி இருக்குமா உங்கள் கோவில், நீங்களே இப்படி பிச்சை எடுத்துன்னு ஊர் ஊராக அலையிறேன்னா அப்போ உங்கள் ஊர் எப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு போயிடுது, அப்போ உங்கள் தெய்வத்துக்கு இந்த மாதிரிலாம் பூஜை இல்லாமல் பண்ணுவேள் அப்படின்னு அந்த ஒரு அகம்பாவம், நான் நல்லா பூஜை பண்ணுறேன், நான் நல்லா உபாசனை பண்ணுறேன், வரவே கூடாது வந்துடுத்து, நமக்கும் பல சந்தர்ப்பத்தில் இது வந்துடுறது, இது வராமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நிம்மதி. ராஜா அப்படி சிரிச்சுட்டே சொல்லிட்டான், அப்போ என்ன பெரிய பன்றியபுரம் என்ன தெய்வம், பேசாமல் இந்த இங்கே இருங்கோ வேண்டியதெல்லாம் கிடைக்கும் சௌக்கியம் வரலியமாக இருக்கலான்ட்டார். பிராமணர் ஏழை தான், தரித்திரன் தான், ஆனால் ரோஷம் உண்டு, இந்த ரோஷம் இருக்கு பாருங்க, இந்த சின்ன நல்ல பாம்பு இருக்கு, குட்டி பாம்பு, குட்டி நல்ல பாம்பு, நீங்கள் சும்மா அப்படி தட்டினோம்னா அப்படி சீரும், பெரிய நல்ல பாம்பு என்ன வேகமாக சீர்றதோ அதை விட வேகமாக சீரும், அது கூட்டு தான் இருக்கும் சுயமரியாதை. இந்த நம்ம தமிழ்நாட்டை சொல்கிற சுயமரியாதையெல்லாம் வேறு கதை, அதை விட்டுடுவோம், சுயமரியாதைன்ற விஷயமே தனி, இந்த சுயமரியாதை அது தன்னை சொல்லியிருந்தா கூட பெருசாக எடுத்துக்க மாட்டோம், நம்ம ஊரில் சொன்னால் கோவம் வரதானே செய்யும், நிச்சயமாக கோவம் வரும், எப்போ பார்த்தாலும் வெயில் அடிக்கிறது மழையே இல்லை, ஆனால் எங்கள் ஊர் நல்ல ஊர் தானே சொல்லிக்கணும், தாமிரபரணி தண்ணி லேசாக தான் ஓடுது, ஆனால் ஜீவநதி 365 நாள் ஜீவநதி, அதில் ஒரு பெருமை தானே, தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே ஓடி தமிழ்நாட்டிலேயே முடிகிற ஒரே நதி தாமிரபரணி மட்டும்தான், வேற எந்த நதிக்கும் இந்த பெருமை கிடையாது, காவேரியெல்லாம் பக்கத்து ஊர்லேருந்து தான் வருது, அதுக்கு எத்தனை பாடு, காவேரியில் தண்ணி வரணும்னா கர்நாடகாவில் மழை பெய்யணும்னு தான் வேண்டிக்கணும், அங்கே மழை கொட்டிட்டுனா காவேரி ஆடி பெருக்கு பெருகிட்டு வருவாங்க, இல்லாட்டி போர் போட்டுதான் தண்ணி எடுக்கணும் நம்பெருமாளுக்கு ரங்கநாதனுக்கு. பாலாறு எனக்கு தெரிஞ்சு பாலாறுல தண்ணி நான் பார்த்ததே கிடையாது. என் ஆயுசுல எங்க அம்மா பாடல நீங்களா தண்ணி பார்த்துருக்கா அப்படின்னு நானும் பல பேர்கிட்ட கேட்டாச்சு. ஆனா தாமிரபரணி எப்பொழுதுமே ஜீவன் நதி, நிஜமாவே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அந்தந்த ஊர் அப்படின்னு. பாம்பேல எப்ப போனாலும் கூட்டம், ஆனா பாம்பேக்காரா சொல்ல எங்க ஊர் மாதிரி கிடையாது. ஜம்மன் பாம்பேல இருக்கிற மாதிரி சுகமே கிடையாது. இங்கேருந்து போறவாள் அந்த கூட்டத்தை பார்த்தே பயந்து போயிடுவான். போய் பத்து நாள்ல ஓடி வந்தவாள்லாம் உண்டு எனக்கு தெரியும். கல்கட்டா குப்பைனா குப்பை, ஆனா அவ சொல்லுவா கல்கட்டா போல வருமா அப்படின்வா. கேரளால எதுக்கு ஸ்ட்ரைக் பண்றான்னே தெரியாது. மாசத்துல ஒரு நாள் கேரண்டியா ஸ்ட்ரைக்கு, எதுக்கு எங்க ஏன்னு தெரியாது. ஆனால் கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி, நல்லா ஜம்மன் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். சென்னை கேட்கவே வேண்டாம், பாஷையும் இல்லை என்னமோ ஓடிட்டு இருக்கு. அதுக்கு சென்னை மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நல்ல மெட்ராஸ் கெட்ட மெட்ராஸ் பகவானுக்கு தான் வலிச்சோம். அப்ப அந்த ஊர் அபிமானம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அபிமானம் இருக்குன்னா பண்டரிபுரம் அபிமானம் இருந்துதானே ஆகணும். விடப்படாது இவருக்கு சுருக்குனுக்கோ வந்துடுத்து. இவர் சிரிச்சா, ராஜா உன்னுடைய தேவிக்கு நீ இதெல்லாம் பண்ணிருக்க, நீ பண்ணதுரா. எங்களுடைய பண்டரிபுரம் ஸ்வயம் வைகுந்தம் என்ன நினைச்சுட்டு இருக்கா? அங்க நீங்க உங்க ஊரெல்லாம் சாதாரண பசு வச்சிருக்க இல்லையா, எங்க பண்டரிபுரத்துல காமதேனு அலைவா, என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காமதேனு அலையறா. உங்க ஊரெல்லாம் மாமரம் வேப்ப மரம் இப்படிதானே பார்த்துருக்க. எங்க ஊர்ல ஆச்சரியமா கல்பக விரக்ஷம்னு இருக்கு, எல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியது. நினைச்சா அதுக்கு இன்னும் விஷ்டின்னு பேர் இருக்கு இங்கிலீஷ் சொல்றா. அதுக்கு இன்னும்னா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். கல்பக விரக்ஷம் அந்த மாதிரி அதெல்லாம் பண்டரிபுரத்துல கொட்டி கிடக்கு. நீ உங்க ஊர்ல கருங்கல் ஜல்லி கூழாங்கல் பார்த்துருப்ப. எங்க சந்திரபாகால இந்த ஸ்பர்சவேதிக்கல்னு ஒன்று உண்டு, அதை தொட்டாச்சுன்னா இரும்பு கூட தங்கமாகும். அந்த கல் தான் சாதாரணமாக குழந்தைகள் உட்கார் கல்லாங்க விளையாடுன்றான் இருக்க. அப்படியே வைகுந்தம் ஜொலிக்கும், தக 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 தகான்னு நின்னும். நீ சொல்றியே 30 கோடி தேவர்களும் அங்கே வந்து பாண்டகனுக்காக படியாக கிடக்கிறா. உன்னுடைய தேவி எங்கள் பாண்டகன் கோவிலில் டெய்லி பெருக்கின்றிருக்கான்னு. ராஜா கோபம் வந்துடுத்து, என்ன சொன்னா என் தேவி நான் அப்படி வச்சுருக்கேன், அந்த தேவி எப்படி குரம் சொல்லுவியான்னுட்டா. இவர் சொன்னார் பண்டரிபுரத்தை பார்க்காம நீ எப்படி சொல்லுவார், என் பண்டரிபுரம் வசத்தி என் பாண்டரங்கன் வசத்தி. பெரிய சண்டை வந்துடுச்சு. ராஜா பார்த்தா உன் வெட்டி தலையை வெட்டிடுவேன், இவரை சொன்னதுக்கு உன் நாக்க வெட்டிடுவேன்னு. இவர் சொன்னார் நான் சத்தியத்தை சொன்னேன்னுட்டேன். ராஜா இது வரைக்கும் நான் கேட்டதில் வந்து பார்க்குறேன், நான் வந்து பார்க்கும்பொழுது அந்த பண்டரிபுரம் மட்டும் நீ சொல்லும்படியா இல்லைன்னா அப்ப தலையை சீவன உன் தலையேன்னு. இவரும் பார்த்தார், வா வந்து பாரும் என்னுடைய பண்டரிபுரத்தை என் பாண்டரனுடைய ஊரை பாருன்னுட்டார். ராஜாவும் சரின்னு கிளம்பிட்டான். பிராமணர் உள்ளூர் நடுக்க வந்துடுச்சு. நம்ம பாட்டு நிறைய சொல்லிட்டோமோ, இஷ்டத்துக்கு சொல்லிட்டோமோ. ஏன்னா அந்த பாண்டரங்க அபிமானத்தை சொல்லிட்டான். ராஜா வரேன்ட்டு அரடி ராஜா வீடு யாரும் ஒன்று தலையை வெட்டிடுவானே நடுங்கிறா. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஆனாலும் பாண்டரங்கா உன்னை நம்பி சொல்லியிருக்கேன். ஊர் அந்த மாதிரி இல்லைன்னா உனக்கு தான் அவமானம் பார்த்துக்கோ. நான் அது பூலோக வைகுந்தம்னு சொல்லியிருக்கேன், சந்திரபாகா பிரஜாநதினு சொல்லியிருக்கேன், அங்க இருக்கிற கூழாங்கல் எல்லாம் ஸ்பர்சவேதிக்கல்னு சொல்லியிருக்கேன், அங்க இருக்கிற மாடுகள்லாம் காமதேனு சொல்லியிருக்கேன், அங்க இருக்கிற மரங்கள்லாம் கல்பக விரக்ஷம்னு சொல்லியிருக்கேன், 30 கோடி தேவர்கள் அங்க படியா கிடக்கிறான் இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். ஹே பாண்டுரங்கா, ஹே பண்டரிநாதா, ரக்ஷமாம் ரக்ஷமாம் ரக்ஷமாம். மனசுக்குள்ள பாண்டரங்களையே தியானம் பண்ற, எனக்கு தெரியாது பாண்டுரங்கா பண்டரிநாதா. அவருக்கு தீர்மானமான அபிப்பிராயம், இவ்வளவு பக்தர்கள் சொல்லியிருக்கா, இவ்வளவு பாகவதா சொல்லியிருக்கா, புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு, பாண்டரங்கன் ஸ்வயம் துவாரகா தீசன், அதனால அது அப்படிதான் இருக்கும், எனக்கு தான் பார்க்க முடியல. ஆனா எனக்கு உள்ளே இவ்வளவு ராஜா கிட்ட சொல்ல வச்சது பாண்டுரங்கன் தான். அவர் தீர்மானத்துக்கு வந்துட்டார். ராஜாவும் கிளம்பி வந்துட்டே இருக்கான். அவனுக்கு அதுதான் கோபம், என் நம்பிக்கை அங்க பெருக்கிறான்னு சொல்லிட்டாரு என் கோபம். இப்படியே வந்துட்டு இருக்கா. பண்டரிபுரம் தூரத்துல பிராமணர் கையை கூப்பிட்டார். ஒண்ணு அழகா அவனுக்கு இப்படி காட்டி கொடுத்துரு, இல்லாட்டி என் உசிரை வாங்கிடு, பேரை கெடுத்துடாதே. அவருக்கு பயம், பிரார்த்திச்சுண்டா பாண்டரங்கண்டத்தில். பாண்டரன் இப்படி ருக்மிணியை பார்த்தான். ருக்மிணி தேவி சிரிச்சா, உம்முடைய பக்தர்கள் உங்களை மாற்றி விடல மகா கெட்டிகாரா, அவளை மாற்றி விடல நீங்களும் மகா கெட்டிகாரர் அப்படின்னு பகவான் சிரிச்சுண்டா. என் பக்தர் ரொம்ப வசதி தாண்டி, என்னடியார் அது செய்யார், செய்தார் என்னென்று செய்தார், தன்னடியார் திறத்தகில் தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்குமே, என்னடியார் அது செய்யார், செய்தாரே நன்று செய்தார் ரங்கநாதனை பத்தி ஆழ்வார் சொல்றார் பாசுரம். தாயார் சமயத்தை ரங்கநாயகி சொல்றாளாம், குத்தம் சொல்றாளாம், உங்க அடியார் ஒண்ணும் சரியில்லை அப்படின்னா, இல்ல இல்ல என்னுடைய அடியவர் நல்லவர் தான், உன் பார்வதா சரியில்லை, இல்ல அவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னாரோ அவன் சரியாத்தான் பண்ணா உனக்கு தான் தப்பா பட்டுதுன்னு வரும். அவ்வளவு தூரம் பக்தர்களிடத்திலே பகவானுக்கு ஒரு வாத்சல்யம், பக்த வாத்சல். அழகா தாயார் சிரிச்சா, சரி இப்ப என்னதான் பண்ண போடல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தாயார் கிட்ட. நான் என்ன பண்ணணும்னா, அவன் பாட்டுக்கு அவ்வளவு சொல்லியிருக்கான், நீங்க பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து பன்றிபுரம் ஒரு குட்டி கிராமம், சந்திரபாகா நதி தீரம், ஒரு 50 எரும மாடு, ஒரு 100 பசு மாடு, எல்லாம் தலையில ஒரு டோப்பா அழகா தர்பனை கட்டின அலையறதுகள், பெருசா யாரும் ஒன்னும் இல்ல, விவசாயத்தை பார்த்துட்டு மாடு மேய்ச்சி நடக்கிற கூட்டம், அவர் பாட்டுக்கு என்னமோ அப்படி இப்படின்னார், என்ன இங்க இருக்கு அப்படின்னார். பகவான் சிரிச்சா, என்ன உனக்கே தெரியலையோ, நீ என்னையே பாக்குறா, நீ ஊரை பாக்குறது இல்லைன்னு தாயார் இப்படி திரும்பி பார்க்கறா. வைகுந்தமாவே சுவாமி மாத்திட்டான். அடுத்த க்ஷணம் சத்தியம், நம்ம சாதாரணமா பாக்குறது வேற, உண்மையான ஸ்வரூபம்ன்றது வேற. தூத்துக்குடின்னு தானே தெரியுது திருமந்திர நகரம்னு, எத்தனை பேர் உணர்ந்திருக்கும். சிவபெருமானே உபதேசம் பண்ண திருமந்திர நகரம்னு எத்தனை பேருக்கு தோன்றது. ஆ திருமந்திர நகரம், திருமந்திர நகரம் சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான். பின்கோடு கூட தூத்துக்குடின்னு தான் எழுத வருது. யார்கிட்ட திருமந்திர நகரத்தை இருக்கேன்னு எத்தனை பேர் பெருமையா சொல்ற, கை தூக்குங்கோ. தூத்துக்குடியில இருக்கேன், பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் முத்து இருக்கு, உப்பு இருக்கு, எல்லாம் சொல்லுவோம். உப்பளம் அவ்வளவு கொட்டி கிடக்கு, முன்னாடி முத்து குடிச்சுட்டு இருந்தா, எங்க ஊர்ல ஸ்ட்ரிக் இருக்கு, ஸ்டெர்லைட் இருக்கு, சங்கர ராமேஸ்வரர் இருக்கார், வைகுண்டபதி இருக்கான்னு வாயே வரவில்லை. முக்கியமானவா இவாதான், எல்லாத்தையும் சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். திருமந்திரம் இருக்கக்கூடிய திருமந்திரம், விளைஞ்ச பூமி, விளைஞ்சிட்டு இருக்கிற பூமி, அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பூமி. இங்கேருந்தோ வந்த எனக்கே தெரியாதுன்னா உங்களுக்கு தெரிய வேண்டாம, தெரிஞ்ச ஆகணும். இங்க எப்பேற்பட்ட திருமந்திர நகரம் சத்தியம், எனக்கு தெரியும், அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனாலே சொல்லிட்டு இருக்கேன். சாதாரண ஒரு இடம் இல்லையே, எத்தனை விசேஷங்கள், எத்தனை ஆச்சரியம். எனக்கு கூட ஒரு போர்டு வச்சிருக்க, எத்தனை பேர் பார்த்தேன்னு தெரியல. சங்கர ராமேஸ்வர ஸ்தலபுராண வைபவம் அட்லீஸ்ட் நின்று ஒரு வாட்டி படிச்சுட்டாது போங்க, பெருசா வச்சிருக்கா. அஞ்சுகளோட சேவை நடக்கும்போதே தெரிய வேண்டாமா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், காஞ்சி வரதன், திருப்பதி சீனிவாசன், திருப்புள்ளாணி ஜெகநாதன்லாம் வந்து இங்க சேவை பண்றா அப்படின்னா விளையாட்டா. எப்பொழுதுமே ஆழ்வாத்தன் நிறைய பேர் வருவான் அஞ்சுகளோட சேவைக்கு. நம்ம ஊர்ல கூட இப்படி பூ போடுறதில்லை, நம்ம ஊர்ல கூட 9 சேவை கூட இப்படி அலங்காரம் இல்லையேன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் கை தட்டணும், நம்ம ஊரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அநியாயமா இருக்கு, அசந்து போறோம். பாகம்பிரியா சங்கர ராமேஸ்வர கல்யாணமா எப்படி இருக்கு, திருத்தேர்னா எப்படி இருக்கு, பல 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 ஜொலிக்கிறதா இல்லையா, ஆச்சரியமா. எத்தனை பெரியவா வந்திருக்கா, எத்தனை வசதியான ஒரு இடத்துல இருக்கும், சாதாரண ஒரு ஊர் இல்ல. திருமந்திர நகரமாச்சு, இந்து மந்திர நகரமாச்சு, ஆச்சரியம். பகவான் ஒரு கணத்துல வைகுண்டமா மாத்திட்டான். தூரத்துல அவர் சொல்ற, அதான் அங்கதான் பன்றி போகும், ராஜா பார்த்தான். ஒரு யானையை கொண்டு வாங்கணும்னா யானை மேல அம்பாரி போட்டார்கள், அது மேல உட்காந்து நின்று இப்படி பாக்கிறான். தூரத்துல இருந்து பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த ஊர் அழகு அப்படின்னு. தூரத்துல இருந்து பாக்கறான், தக்க 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 ஜொலிக்கிறது ஊர். அசந்து போயிட்டா ராஜா, எந்த பக்கம் திரும்பினாலும் தங்க மாளிகைகள் தான், எல்லா பொன்மதில் தேய்ந்த திருவனந்தபுரம் ஆழ்வார், அந்த மாதிரி எல்லா தங்க மதில்கள், பெரிய 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 கோபுரங்கள், மாட மாளிகைகள், ஸ்ரீமத் ராமாயணத்துல வர்ணிக்க அயோத்தியா அப்படி இருந்தது அப்படின்னு, அந்த மாதிரி தக தக தகன் ஜொலிக்கிறது. இப்படி பாசன் இருக்கான், வானுலகத்திலே தேவர்கள்லாம் கூட்டம் கூட்டமா வந்து இறங்குறாளாம் பண்டரிபுரத்துல. சத்ருமுக பிரம்மா அம்சபக்ஷியில வரா, கூடவே சரஸ்வதி தேவி வரா, அழகா ரிஷப வாகனத்துல பாகம்பிரியாலும் சங்கர ராமேஸ்வரரும் இறங்குறா, ஐராவதம் யான மேல இந்திரனும் இந்திராணியுமா இறங்குறாள், ஒவ்வொரு தேவனும் அவனுடைய பரிவாரத்தோட வராள், நிறைய கந்தர்வர்கள், அப்சர ஸ்திரீகள் எல்லாரும் அழகா இறங்குறா, தும்புரு நாரத மகரிஷி எல்லாரும் பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாள பாண்டுரங்க பக்தவத்சல பண்டரிநாதா. பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க சத்குருநாதா பாண்டுரங்க சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்க சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க ஆனந்த ரூபா பாண்டுரங்க ஆசிரிதநாதா பண்டரிநாதா. ஆசிரிதநாதா பண்டரிநாதா ஆனந்த ரூபா பாண்டுரங்க ஆசிரிதநாதா பண்டரிநாதா. ஆனந்த ரூபா பாண்டுரங்க ஆசிரிதநாதா பண்டரிநாதா. பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க அப்படி நன்னா பஜனை பண்ணிட்டு தேவர்கள்லாம் அப்படி பண்டரிபுரத்துக்குள்ள வரா. ராஜா பாசான் மேனி சிரித்து போயிட்டான். அத்தனை தேவர்களும் வேக வேகமா ஓடுறாளாம். பாண்டுரங்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இந்திரன் உள்ளிட்ட தேவர்க்குழாம் எல்லாம் அத்தனை பேரும் வராளா. சூரிய தேவன் இந்திர தேவன் சனி பகவான் எல்லா தேவர்களும் வராள். அத்தனை பேரும் வரா. ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கள. பிராமணர் இப்படி பார்த்தா ராஜா என்னடா இப்படி வச்சக்கண்டு வாங்காம பார்க்கிறானே அப்படின்னு பார்த்தா பயந்து போயிட்டா. அப்படி ராஜா என்னதான் பார்க்கணும் இவர் எட்டி பார்த்தா இவருக்கு தூக்கி வாரி போடுறது பல பல பலன் இவர் என்னெல்லாம் சொன்னாரோ அப்படியே இருக்கு. பண்டரிபுரம் பக்தர்களுடைய வார்த்தை வீண் போகாது. அதனாலதான் எப்பொழுதுமே நல்லதை பேசுங்கன்னு சொல்றோம், நல்லதையே நினைங்கோன்னு சொல்றோம். ஏன்னா கொஞ்சம் நாமஜபம் பண்ணா கூட பகவான் பக்தன் ஏத்துனோம். அஜாமிரன் மறந்து போய் நாராயணான் கத்துனதுக்கே தன்னுடைய பக்தன் கிருப பண்ணிட்டான். இவ்வளவு நேரம் நாமஜபம் பண்ணிருக்கிறதுனால நான் நன்னாதான் இருப்பேன், என் குழந்தைகள் நன்னாதான் இருப்பா, என் குடும்பம் நன்னாதான் இருப்போம், நாங்கள் ஒரு குறவு இல்லாமல் இருப்போம் இப்படி நினைங்கோ. உடம்பே முடியலை, குழந்தைகள் சொன்னா கேட்கறதே இல்லை, வீட்டுக்காரர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, என்னைக்கு தான் பிரச்சனை தீரும்னு தெரியல, இதெல்லாம் முடிஞ்சு நிம்மதியா அக்கடான்னு இருக்கான்னா முடியறதா, இவ்வளவு நேரம் நாமஜபம் பண்ணிட்டு இப்படி பண்ணா டயர்டாயிடுறதும். நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நிச்சயமா நல்லதே நடக்கும். சத்தியமா நம்புங்க, சுயம் அனுபவத்துல சொல்றேன். அழகா அப்படி பார்த்தார், கைய கூப்பிட்டார். கௌந்தேய பிரதி ஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் தோற்பதில்லை. அதனாலதானே பீஷ்மர் தைரியமா சபதம் பண்ணார், பகவான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு குருக்ஷேத்திர யுத்தத்துல அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ண வந்திருக்கார். பீஷ்மர் சொல்ற கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னுட்டார். எல்லாரும் கேட்கிறா, கிழமை உனக்கே இந்த பொழப்பு, ஆன வயசுக்கு நிம்மதியாக அதே சண்டையை போட்டோமா, போய் தொலைய வேண்டியதா, என்ன பெரிய மண்ணாங்கட்டி உனக்கு, ஒரு சத்தியம் வேற சபதம் வேற அப்படின்ட்டார். பீஷ்மர் சிரிச்சார், ரொம்ப நாள சபதமே இல்லாம இருக்குப்பா. பீஷ்மர் அப்படின்னாலே பீஷனை பிரதிஜை பண்ணக்கூடியவர் அர்த்தம். மற்றவாள்லாம் பயப்படக்கூடிய பிரதிஜையை பண்ணக்கூடிய பிரதிஜைனா சத்தியம் சபதம். இளவயசுல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், யாரும் சம்மதம் பண்ணுவானா, சத்தியமா மாட்டேன் போயா அப்படின்ட்டுவான். நீ அப்பனான்னு கேட்பான், கல்யாணம் பண்ணிருக்க துப்பு இல்லை, நீ அப்பனா அப்படின்ட்டுவான். ராஜ்ய பரிபாலனம், எனக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ண மாட்டேன் அப்படி யாரும் சம்மதம் பண்ணுவான். அடுத்தவனுக்கு எடுத்தாவது ராஜ்யத்தை பிடிக்கணும் லோகத்தில் ஆசைப்படுவான். இந்த ஔரங்கசீப்லாம் பாருங்க, அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் கொண்டு போட்டுட்டு தானே அந்த அப்படி ஒரு சாம்ராஜ்யம் அமைச்சவன் எத்தனை இடங்கள்ல பார்க்கணும். ஆனா பீஷ்மர் அப்படி ஒரு சபதம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ராஜ்ய பரிபாலனம் வேண்டாம், ஆனால் அஸ்தினாபுரத்தை காப்பாற்றுவேன், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா சபதம் பண்ணி. அதனால் பார்த்தார் கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு ஒரு சபதம். அதுக்காகவே பகவான் ஒரு நாள் யுத்தத்தில் சக்கராயுதம் எடுத்துட்டு வந்துட்டான். பீஷ்மர் கண்களில் ஆனந்த கண்ணீர், கிருஷ்ணா எனக்காக சபதத்தை வெட்டியாப்பா. கோபமாக வரா பகவான், பீஷ்மர் கையை கூப்பிட்டு சிரிச்சுட்டா, கிருஷ்ணா நான் சிரிச்சுட்டேன் அப்படின்ட்டான். பகவான் சிரிச்சா, நீ ஜெயிக்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணேன். சத்தியம் அவன் ரெண்டு பேரும் சொல்றான் அந்த சம்பாதம். தேவர்கள்லாம் அசந்து போறான், அத்தனை பேர் பீஷ்மரை பார்த்து கை கூப்பிட்றான். பகவான் பார்த்தான், தன்னை பார்த்து ஒருத்தனை கை கூப்பிட மாட்டேங்கிறாள். எல்லாரும் என்ன அவனே அவரையே கை கூப்பிடுறேன்னா, ஒன்னு ஆயுதம் எடுக்க வச்சுட்டாள், எங்களால் அப்படி முடியுமா? நீ நினைச்சதை மீறி ஒரு காரியத்தை உன்னை யாராலையும் பண்ண வைக்க முடியாது. ஆனா உன்னுடைய சங்கல்பத்தையும் மாத்தின ஒருத்தர் பீஷ்மர் பிதாமகர். சும்மாவா? பகவான் சங்கல்பம் மாறாது, நினைத்ததை முடிப்பவன் கிருத கிருத்தியன்னு பேரு சுவாமிக்கு. அவனுடைய தீர்மானத்தை மாத்திட்டாரா பீஷ்ம பிதாமகர், ரொம்ப பெரியவர், ஜம்மன் இருக்காரு இல்லையா, அதான் சகஸ்ரநாமம் வசத்தி. அந்த மாதிரி இவர் கதர்றார், பீஷ்மருக்காக ஆயுதம் எடுத்த ஹே பிரபோ, இனி எனக்காக இப்படி காட்டிட்டு. அவர் சொல்ற, எனக்கே இப்படிதான் இப்பதான் பண்றேன் இப்படி இருக்குன்னு தெரியும்ன்ற. ராஜா அழிச்சுட்டு போறான், பிராமணரை பார்த்து கை கூப்பிட சந்தோஷத்தை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுறான் ராஜா. ஊருக்குள்ள வந்து பார்க்கறான், சந்திரபாகா நதி அப்படியே பல 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 ரஜா நதி மாதிரி வைகுந்த மாதிரியே காட்சி. வைகுண்டத்தில் எத்தனை விதமான பறவைகள் உண்டோ அத்தனை விதமான பறவைகள் நன்னா கத்திண்டு விளையாடிட்டு இருக்கு. விதவிதமான மரம் செடி கொடிகள் சஞ்சீவினி மூலிகைலாம் உண்டு இல்லையா, அதெல்லாம் ராத்திரியில பளபளக்கும் சஞ்சீவினி மூலிகை. அப்படி மூலிகையெல்லாம் அப்படி கொட்டி கிடக்கு, பெரிய பெரிய மரங்கள், நல்ல பெரிய பெரிய பழங்கள், நல்ல சுகந்தமான வாசனை, இதெல்லாம் வைகுந்தத்தினுடைய நிலைமை உண்மையாவே. அழகா சந்திரபாகனத்தில் எல்லாரும் குளிச்சுருக்கா, பஜனை பாடிருக்கா, ஆடிந்திருக்கா, குதிச்சுருக்கா. தேவர்களுடைய குழந்தைகள்லாம் கையை கூப்பிட்டு பாண்டரங்கா பண்டரிநாதான் பிரார்த்திக்கிறதுகள். சிவபெருமான்லாம் அப்படி ஜலத்தெடுத்து புரோஷம் வண்டா சந்திரபாகான மாதா கிருப பண்ணுன்னு சேவிக்கிற சங்கர ராமேஸ்வரர். இது இல்லாமல் ஒரு 108 அழகான ஸ்திரிகள், யாருன்னு இப்படி ராஜா உத்து பார்க்குறான், இப்படி உத்து உத்து பார்க்குறான். உடனே ஒருத்தி கூப்பிட்ற, ஏ தாமிரபரணி இங்கே வாடின்றான். இன்னொரு, ஏ காவேரி கொஞ்சம் பொறுமையாக இருடின்றோம். உத்தமமான புண்ணிய நதிகள்லாம் ரூபம் எடுத்துட்டு சந்திரபாகால போய் புண்ணிய தீர்த்தம் ஆடுறாள். அத்தனை வசத்தி சந்திரபாகா. ராஜா பார்க்கறான், கங்கா காவேரி யமுனா சரஸ்வதி தாமிரபரணி பாலாறு எதெல்லாம் உத்தமமான, துங்கபத்ரா முதற்கொண்டு மகாநதி முதற்கொண்டு அத்தனை பேரும் ரூபம் எடுத்துட்டு சந்திரபாகால நீந்திராள். அங்க நிறைய பேர் இப்படி கை கட்டி வாய் பத்தி உட்கார்ந்து இருக்காள். ஏன்னா நஷ்டமா சித்திகள் அனிமா மகிமா லஹிமா கரிமானு அஷ்டமா சித்திகள்லாம் கை கட்டி உக்காந்துருக்கான். நாலு பேர் அப்படியே அதேமேன்னு உட்காந்துருக்காளாம், கையை கட்டிண்டு அப்படி போ இப்படி போன யாரா சொல்லவனே அவளவே பிடிச்சிக்கிறாளாம். யாரா அப்படின்னா, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் ரூபம் எடுத்துன்னு உட்காந்துருக்கான். யாராவது பாண்டரங்கா பண்டரிநாதானா நாலு பேரும் ரேஸ் விடுறாளாம், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அறம்பொருள் இன்பம் வீடு நாலும் ரன்னிங் ரேஸ் ஓடுறான். யார் போய் முதல்ல பிடிக்கிறதுன்னு நாமஜபம் பண்றவாள், குடுகுடுன்னு ஓடி போய் கடைசியாக நாலு பேரும் அவளை பிடிச்சிடுறாள். என்னடானா, பண்டிரிபுரம் போய் பாண்டரங்கன் நாமத்தை சொன்னால் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் நம்ம மேலே வந்து விழுமோ, நம்ம தேடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ராஜா இத்தனையும் பார்க்கலாம், நிறைய மரங்கள் எல்லாம் கல்பக்க விரக்ஷம், அழகாக குழந்தைகள்லாம் கல் வச்சு விளையாடிட்டுருக்கேன்னு பார்த்தா எல்லாம் ஸ்பர்சவேதிக்கல். அவ்வளோ அழகாக நிறைய பசுக்கள்லாம் அலையிறதேன்னு பார்த்தா காமதேனு சுரபி தேவலோக பசுக்கள்லாம் அங்கே அலைஞ்சின்ட்டுருக்கு. ஐராவதம் எல்லாம் அலைஞ்சுட்டு இருக்கு, எல்லாரும் இருக்கா. ராஜா அப்படி பார்க்கறான், பிராமணர் அப்படி பார்க்கிறார். வைகுந்த தரிசனம் பண்டிரிபுரத்தில் எப்படி கோபிகளுக்கு பிருந்தாவனத்தில் வைகுந்த தரிசனம் கிடைச்சதோ அதே போல எல்லாரும் அப்படியே கொண்டாடுறார்கள். ராஜா அப்படி லைன்ல போய் நின்று பார்க்கறான். தேவர்கள் நீ முந்தி நா முந்தி 30 கோடி தேவர்கள் அங்கே வரிசையில் நிற்கிறார். அத்தனை பேர் நின்று பஜனை பண்ணிட்டு இருக்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, ஆச்சரியமா பஜனை பண்ணிட்டு இருக்கா. ராஜா அசந்து போய் பார்க்கறான். தேவர்கள் ஒவ்வொருத்தரா போய் பாண்டரங்கன் திருவடியை பிடிக்கலான்னு போற. பகவான் ஓரம் ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போ, ஓரம் போன்னு ஜெய விஜயர்கள்லாம் தேவர்களை ஓரம் தள்ளுறாளாம். எதுக்குடா அப்படின்னா, முதல்ல பக்தர்களுக்கு தான். அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். அடியார்களுக்கு நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட்டு, தேவர்கள்லாம் அப்புறமா தான். ஒதுங்க 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 ஒதுங்க, விவிஐபி வரா யாரான்னா, இந்த ராஜாவும் இந்த பிராமணனும் வரானா, அதனால ஜெயவஜர்கள் எல்லாரையும் ஓரத்தில் ஜரகண்டி 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 சலோ அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளிட்டு இருக்காளாம். ராஜா வந்தான் பாண்டவனை தொட்டு அப்படியே சேவிக்கிறான். உடம்பெல்லாம் நடுங்கர், கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் வழியறது. பிராமணர் கையை கூப்பிட்டார், ஹே பிரபு, ஆச்சரியமான கிருபா சாகரா, இந்த ஏழு பிராமணன் வார்த்தைக்கு இவ்வளவு கிருபையா, ஹே பிரபு, வேற ஒண்ணுமே வேண்டான்னு அழுத. ராஜா சேவிச்சான், வெள்ள வந்து பார்த்தான், ருக்மிணி தேவி, சத்யபாமா, ராதிகா தேவி எல்லாரும் சேவிச்சான். யாரோ பிரிக்கின்றிருக்காளேன்னு பார்த்தா அம்பிகை பிரிக்கின்றிருக்கா. ராஜா நடுங்கிறான், ஹே தேவி, உன்னன் அவ்வளோ பெரிய கோவிலில் சொர்ண அலங்காரம் பண்ணி நவரத்னங்கள்னால அலங்காரம் பண்ணி நீங்கள் பிரிக்கின்றிருக்கியே, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நீ நாங்கள் கொண்டாடிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்கோன்னுட்டான். ராஜா பார்த்தான், திருவடிகளில் விழுந்தான். தேவி சொன்ன, எங்கள் அண்ணா வீட்டை நான் பிரிக்கினா உனக்கு என்ன கஷ்டம் அதில் அப்படின்னுட்டான். இது என்ன அண்ணனுடைய திருமாளியை நான் பிரிக்கினா உனக்கு என்னடா கஷ்டம்னுட்டான். ராஜா பார்த்தான், மூர்ச்சியாகி விழுந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை விழிச்சு பார்த்தான், பண்டரிபுரம் சாதாரணமாக இருந்தது. இவ்வளோ நேரம் பார்த்தா வைகுந்த தரிசனம் எல்லாம் மாறி போய் யாரும் நக்கறாங்க பார்த்தா ஒரு எரும மாடு நக்கின்றிருக்கு அப்படின்னு. எங்கடா இருக்கும்னு பார்த்தா சந்திரபாகா நதிக்கரை, சாதாரண பாமர ஜனங்கள். ராஜா புரிஞ்சு போயெடுத்து பகவான் ரகசியமாக வச்சிருக்கான், சில பேருக்கு மட்டும்தான் இந்த பண்டரிபுரத்தை உள்ளபடி காட்டி கொடுக்குறான். எல்லாரும் ஆழ்வார்த்து நேரி போகிறோம். ஆனால் ராமானுஜர் பார்த்தார், பரமபதத்து எல்லை இதுவோ இதுவே தான் அப்படின்றார். நமக்கெல்லாம் பார்த்தா இது நம்ம ஊரில் ஆழ்வார்த்து நகரி, ஆ ரைட், இது தாமிரபரணி நதிக்கிற தோ தோர் இந்த கோவில் தெரியுது, இப்படி தானே பார்க்கலாம். ஆனால் ராமானுஜர் வந்து பார்க்கிறா, இதுவோ திருநகரி, இதோ பரமபதத்து எல்லை இதுவே தான், வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர் அப்படின்றார். இதுவோ பொருணைன்றார், இதுவோ திருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லைன்னுட்டார். அப்புறமா பார்த்துட்டார், இதுதான் பரமபதம், இதுவே தான்ட்டார். ஆழ்வார்களி பரமபதத்து எல்லை. அப்போ தூத்துக்குடி எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கு, தூத்துக்குடியோட எல்லையில தானே இருக்கு பரமபதம். எங்கேயோ இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் புடுங்கி கொடுத்தாச்சு இந்த பக்கம், திருநெல்வேலிக்கு பார்த்துக்க தெரியல அப்படின்னு. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்த்து விட்டுட்டான்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் எல்லை ஆழ்வார்னா அதுவே பரமபதத்து எல்லைன்னா நம்ம இருக்கிறது எல்லாம் பரமபதத்தில் தான் சௌக்கியமாக இருந்துருக்கோம், சந்தேகமே வேண்டாம். அந்த மாதிரி அழகாக அந்த பாண்டனோட கிருபை புரிஞ்சு எடுத்து ராஜா போய் பகவான் திருவடியில் விழுந்தான். நீ என் ஊருக்கு வந்துருன்னுட்டான் பாண்டரங்கனை. பகவானும் சரின்னுட்டான். பிராமணர் நெடுங்கிறார், என்னப்பா அது அநியாயமாக இருக்குன்னா, அவன் கூப்பிட்டான் ஆசையோட கிளம்புறேன்னுட்டான், அவன் பக்திக்கு வசப்பட்டேன்னுட்டான் பெருமாள். உடனே பகவான் சொன்னான், ராஜாவுக்கு நான் வருவேன், ஆனால் வழியில் எங்கேயே நான் விட்டுறப்படாது, நீ எங்கேயாவது இடத்துல வச்சான் அங்கேயே இருந்துருவேன்னுட்டான். உடனே ராஜா வாசன் யாரும் ஒன்றும் பேச முடியல, பாண்டரங்கனை பேத்த எடுத்துட்டான். பகவான் கிளம்பிட்டான் அவனோட சௌகரியமா, ருக்மிணி பிராட்டி, ராதிகா ராணி, சத்யபாமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். பகவான் அவருக்கு தாதா பாய் பேசிங்கன்னு கிளம்பிட்டான். பண்டரிபுரத்துலேயே பாண்டரங்க கிளம்பினா நியாயமா, ஸ்ரீரங்கத்தை விட்டு ரங்கன் கிளம்பினா நியாயமா, திருமந்தனத்து வைகுண்டபதி சங்கர ராமேஸ்வரன் கிளம்பினா நியாயமா, திருச்செந்தூர் விட்டு முருகன் கிளம்பினா நியாயமா, பிள்ளையார் பற்றி விட்டு பிள்ளையார் கிளம்பினா நியாயமா, இதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியுமா? சான்ஸே கிடையாது. நம்ம ஊர் நம்ம பெருமாள் அவ்வளோதான். பகவான் கிளம்பிட்டான், ராஜா வாசாதான் வழிநடுக்க ஆற்றில் நிற்க வச்சுட்டான். ஒவ்வொருத்தரம் மாற்றி 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 பாண்டவனை தூக்கிட்டு 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 வித்யாநகரத்துக்கு கொண்டு போயிட்டான். பண்டரிபுரம் கலையிழந்து போயிடுத்து. அந்த பிராமணர் எல்லாரும் திட்டம், நீ வாய வச்சு சும்மா இருக்க வேண்டியதுதானே, நீ அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அவன் பார்த்துட்டான். பாண்டரங்கன் போயிட்டானே பண்டரிபுரத்துக்கு, அழகே பாண்டரங்கன், உயிர் போன உடல் மாதிரி இருக்கு பண்டரிபுரம். ஒன்றுமே இல்லை, கோவில் இருக்கு, சுவாமி கிளம்பி போயிட்டார். எல்லாரும் கதறா அழறா துடிக்கிறா, எப்படி அக்ரூரர் வந்து கோபிகளிடத்திலேருந்து கிருஷ்ணனை பறிச்சுண்டு போனாரோ, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போலே அழைச்சிண்டு போயிட்டார். ராஜா பார்த்தான், அந்தப்புறத்தை ஜோரா ஒரு கோவிலை கட்டினான், பாண்டரங்கனை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டான். இப்போ பாண்டரங்க பக்தன் ஆயிட்டான், எப்போ பார்த்தாலும் பாண்டரங்கன் உபாசனை பண்ணுறான், பாண்டரங்கன் விதவிதமாக அலங்காரம் பண்ணுறான். பாண்டரங்கன் சௌக்கியமாக வித்யாநகரத்தை செட்டில் ஆயிட்டான். பண்டரிபுரம் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுறதுன்ற, பகவான் வந்துருவான் காத்துட்டு இருக்கா, எப்படி கோபிகள் காத்துட்டு இருந்தா இல்லையா, ஒரு நாள் கண்ணன் திரும்பி வருவான் அப்படின்னு அவள்லாம் பசனை பண்ணிட்டு இருக்கா. அவள்லாம் நினச்ச எப்படி ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பாண்டரங்கன் வந்துடுவான், அவனுக்கு பொறுக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. அந்த சமயத்தில் தான் பானுதாசர் நிறைய பேரை கூட்டுண்டு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பண்டரிபுரம் வரார். இவர் வந்து பார்க்கிறார், பண்டரிபுரத்துக்கு அந்த ஒரு பலம் இல்லை, எப்படி பரதன் அயோத்தியாவில் நுழையிறான், ராமன் காட்டுக்கு போயாச்சு, பரதனுக்கு இந்த விஷயம் தெரியாது, அயோத்தியாவில் நுழையிறான். அவன் சொல்கிறான், அயோத்தியா அயோத்தியா மாதிரி இல்லையேன்னுட்டான். ஏன்னா ராமன்ற அந்த ஜீவன் இல்லையே, ராமன் இல்லை அப்படின்னா அயோத்தியாவுக்கு என்ன பெரிய பெருமை, கிருஷ்ணன் இல்லைன்னா மதுராவுக்கு என்ன அழகு இருக்கு. அந்த மாதிரி இப்படி பார்த்தார், எல்லாரும் சொன்னா பாண்டரங்கன் இங்கிருந்து கிளம்பி போயிட்டான், வித்யாநகரம் போயிட்டான் உடனே எல்லாரும் அழகா. அப்ப வாழலாம் சொல்ற பாண்டரங்கன் புண்டலீகன் கொடுத்த சத்தியத்தை மீறிட்டான், இங்கேயே தானே இருப்பேன்னு சொன்னான், கிளம்பி போயிட்டானே அப்படின்னு அழகா. அப்ப வாழலாம் சொல்ற பகவானுக்கு ராஜ வாழ்க்கை பிடிச்செடுத்து, நம்ம எல்லாம் சாதாரண பாமர ஜனங்கள் தானே, நம்மளை கண்டா பகவானுக்கு பிடிக்கல அதனால கிளம்பி போயிட்டான். அப்படி ஆள் ஆளுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தா, கோபிகள்லாம் அப்படிதான் சொல்றா, நம்ம எல்லாம் பாமர ஜனங்கள், மாட்டுக்கார கூட்டம், கிராமத்து ஜனங்கள், பகவானுக்கு நாகரீக ஜனங்கள் தான் பிடிச்சிருக்கு அதனால தான் மதுரா போயிட்டான். இப்படிலாம் கோபிகைகள் பிரமர கீதத்துல பரம்பரா பாகவதத்துல. அப்ப எல்லாரும் சொல்றா நம்ம எல்லாம் போய் கூப்பிட்டா வருவான் பகவான் அப்படின்ட்டு. அவள்லாம் சொன்னான், சில பேர் யார் போய் கூப்பிட்டு வருவான், ராஜாவுடைய பக்திக்கு வசப்பட்டு தானே பகவான் போயிட்டான், நம்முடைய பக்தி ஒண்ணும் இல்லை, நம்முடைய நாமஜபம் ஒண்ணும் இல்லை, நிரூபணம் ஆயிடுத்தேன்னா. அப்ப பானுதாசர் நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு அழைத்து வருகிறேன் என்றேனோ. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்து அழைச்சிட்டு வர முடியுமா, சத்தியமா வந்தால் பாண்டரங்கனோட வருவேன், இல்லையா அங்கேயே உசுர விட்டுடுவேன்னு கிளம்பிட்டான். எங்கே எது விசாரித்தா நேர வித்யாநகரம் போயிட்டார் பாண்டவனை தேடிண்டு. தேடுதேன் எப்படி சீதா பிராட்டியை தேடிண்டு ஆஞ்சநேயர் போனாரோ அதுபோல அவர் போயாச்சு. வித்யாநகரம் போய் கேட்கிறார், இந்த ராஜா பாண்டவனை கொண்டு வந்தார் எங்கே வச்சு, யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிற, எல்லாருக்கும் பயம், ராஜா சொல்லியிருக்கான் மூச்சு விடப்படாது, யாரும் அறக்கா தெரிஞ்சா எடுத்துட்டு போயிடுவாங்க, மிரட்டி வச்சிருக்கான். ஆனால் அவன் பக்தி பண்ணிட்டு இருக்கான், ஆனால் ஊரில் யாரும் போய் பாண்டவனை பார்க்க முடியாது, அவன் மட்டும் பார்த்து ஏகாந்தமாக பாண்டவனை சௌக்கியமாக அனுபவிச்சுட்டு இருக்கான். சில சமயத்தில் இப்படி ஒரு ஜாக்பாட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஏகாந்தமாக இருக்க அவர் எல்லாரையும் விசாரிக்க யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறார். அப்போ ஒருத்தர் இடத்துல மட்டும் ரகசியமாக கேட்டேன், அவர் சொன்னார், அரண்மனையில் அந்த புறத்தில் ராஜா பெரிய கோவில் கட்டி வச்சிருக்கார், அத்தனை காவல் வச்சிருக்கார், யார் அதை தாண்டி போக முடியாது, எப்படி கம்சன் காவல் வச்சுருந்தாலும் அந்த மாதிரி ஒரு காவல் வச்சிருக்கான், போகவே முடியாது, ஆனால் அங்கே தான் பாண்டரங்கன் இருக்கான், நாங்கள்லாம் கூட பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு கூட காட்சி கிடைக்கிறது இல்லை, ராஜா மட்டும் ஏகாந்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கான், அவருடைய சொந்த பந்தங்கள் கூட பார்க்க முடியறது இல்லைன்னுட்டான். இப்படி பார்த்தா பாண்டரங்கா நீ ஏன் நைஷ்ட்டு போனுட்டார், அர்த்தராத்திரி ஆயிடுத்து, இப்படி அந்த அரண்மனை பக்கம் அலையிற அது வழியெல்லாம் கண்டுபிடி தெரிஞ்சு கொடுத்தோம், இப்படிதான் உள்ளுக்குள்ள போனா பாண்டவனுடைய கோவில் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுத்து. பாண்டரங்கா பண்டரினா தான் மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணிட்டு போறார், எப்படி மதுரா நகரத்துல எல்லாரும் வேலை செய்கிற வாழ்லாம் தூங்கினாலும் கிருஷ்ணவதார சமயத்துல அந்த மாதிரி வாழ் லைனா தூங்குறான். அழகா அவர் போக ஒவ்வொரு கதவா திறக்கிறது, முக்கியமான கதவை திறந்தது, உள்ளுக்குள்ள இடுப்புல கையை வச்சிருந்து சாக்ஷாத் மன்மத மன்மதனா கோடி சூரிய பிரகாசனா வை ஜெயந்தி வனமாலிதாரியா பாண்டரங்கன் அப்படின்னு நிக்கிறான். பானுதாசர் பார்த்தார், துக்கம் நெஞ்சு அடைக்கிறது, ஏன் பாண்டுரங்கா இந்த ஏழைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா, எங்களோட பஜனை சப்தமெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுத்தா, உன்னுடைய அமைதியை குலைச்சுடுத்தோ, அதனால தான் ராஜாவுடைய அந்த புறத்துல சௌக்கியமா ரெஸ்ட் எடுக்க வந்தியோ, எங்களெல்லாம் வேண்டான்னு தோணிடுத்தோ, இந்த ஏழை பாழைகள் நாங்கள்லாம் ஒன்று தொடர்றது உனக்கு பிடிக்கலையோ, நாங்கள்லாம் உடலால் அழுக்கா இருக்கோம் இல்லையா, ராஜா உனக்கு முத்து மணி வைரம் வைடூரியம் எல்லாம் போட்டு வச்சிருக்கான் இல்லையா, நாங்கள்லாம் ஏதான ஒரு மாலையை கொடுப்போம், அவ்வளோதானே ராஜா மாதிரி உன்னை வச்சுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி ஓன்னு அழகா. இருந்தாலும் நீ புண்டலீகனுடைய சத்தியத்தை மீறிட்டாய் பாண்டரங்கா, நாங்கள்லாம் வேண்டாம் நேரடியாக நீ சொல்லியிருந்தா நாங்கள்லாம் எங்கேயாவது விழுந்து உசுரை விட்டுருப்போமே, இப்படி எங்களை கொண்டு நிற்க வச்சுட்டியே, உன்னை தவிர எங்களுக்கு வேற யாரையும் தெரியாது, இங்கே அங்கன்னு ஓடுற கூட்டமாக இருந்தால் பரவாயில்ல, நீயே கதின்னு வாழ்ந்து பழகிட்டோம், இனிமேல் உன்னை விட்டுட்டு எங்கே போக முடியும், உன்ன மாதிரி யாருக்கு இப்போ பண்ண முடியும், எந்த இடத்துக்கு போனாலும் உன் நினைவை ஒதுக்கி தள்ளிட முடியுமா, இங்கே வேற எங்கே வேணால் போயிடலாம், ஆனால் இந்த தெய்வத்துக்கு பண்ண ஆராதனையோ பண்ண பூஜையோ கோவில் போனதோ சொன்ன நாம ஜபத்தையும் மறக்க முடியுமா, சத்தியமாக முடியாது, ஹதயத்தை உக்காந்துடுத்தோம் இல்லையா, ஓன்னு அழுது பாண்டரங்கன் திருவடி பிடிச்சுண்டார். உடனே பாண்டரங்கன் இவரை கட்டிட்டு ஓன்னு அழறான், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உனக்கு தெரியுமா, நீங்கள்லாம் இல்லாம பஜனை சத்தம்லாம் கேட்காம பாரு நான் இழைச்சி போயிட்டேன்றார். இப்படி பானுதாசர் பார்த்தா இழைச்சா மாதிரி தெரியலையே, பகவான் சொல்றான் பாருன்றான், ஒரு லேசா ஒரு வாட்டம் இருக்கான். அப்புறம் எதுக்கு இங்க இருக்காய்ன்னா, இல்ல அவன் பூர்வ ஜென்மத்துல நிறைய பக்தி பண்ணிருக்கான், கொஞ்ச நாள் அவனோட இருக்கணும்னு வந்தேன், இருக்க பிடிக்கல, நீங்களும் யாரும் வந்து கூப்பிடல, சரி நான் வேண்டாம் போல இருக்குன்னு நின்றுட்டேன்றான் இவன். ஆனா வசனம் பேசுவானே பாண்டரங்க, சில சமயத்துல இந்த குழந்தைகள்லாம் எங்கேயோ வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ போயிடும், அம்மா அப்பா குழந்தைகள் தன்னோட இருக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அதோட வாழ்க்கைக்கு அதான் சௌகரியம் சொல்லி அனுப்பி வச்சுடுவா. அப்புறம் அதுங்களுக்காக ஒரு 6 மாதம் 5 மாதம் போய் இருந்துட்டு வருவா. அப்புறம் அந்த ஊர் பிடிக்காது, அந்த பெரிய கலாச்சாரம் எல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் ஒதுக்கிட்டும் எல்லாத்தையும் பொறுத்துண்டு தேமே நாங்கள் இருந்துண்டு சௌக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா, அதுபோல பாண்டுரங்கன் ராஜனுடைய பக்திக்கு வசப்பட்டு அங்கே இருந்தான். பகவான் சொன்ன, யாரும் கூப்பிடல, கூப்பிட்டா நான் வந்திருப்பேன் இல்லையா, யாராவது கூப்பிட்டு ஆச்சரியமா பார்க்கிறார் பானுதாசரன். அத்தனை பேர் அங்கே கதறின் இருக்கா, எல்லாரும் உனக்காக ஒரு சிறு தரிச்சுட்டு இருக்கா, நீ என்ன எப்படி சொல்றாய் அப்படின்னு. அப்ப பாண்டுரங்கன் சொல்றான், வந்து கூப்பிட வேண்டியதுதானே, அதான் நான் வந்திருக்கேனே. பகவான் சொன்ன அப்ப நான் வரேனே, இப்பதானே வந்து கூப்பிட்ட, கூப்பிடுற முறைப்படி கூப்பிட்டா வருவேன். பகவான் சொல்ல, கூப்பிடுற முறைப்படி கூப்பிட்டா நான் வரேன்னுட்டான். உடனே பானுதாசர் ஓனரா, அப்படி எல்லாம் பண்ணாதே பாண்டுரங்கா, சரி சரி அப்புறம் பேசிக்கலாம், ராஜா வர சமயமா இருக்கு. பகவான் பயப்படுறான், ராஜா வர சமயமா இருந்து நீ உள்ள வந்தேன்னு தெரிஞ்சவன் தலையை சீவிடுவான், நம்ம அப்புறம் பேசணும், நீ முதல்ல களம் போயிட்டார். பகவானை பார்த்தார் பானுதாசர், இப்பதான் வந்திருக்கேன் பேசலான்னு பார்த்தா கிளம்பு கிளம்புன்ட்டு, நான் சொன்ன கிளம்புற போடா அப்படின்ட்டார். இவர் அழகாக நமஸ்காரம் பண்ணது பகவான் தன் கழுத்தில் இருக்க நவரத்ன மாலை கழுத்து கழட்டி அவர் கழுத்தில் போட்டுட்டான். சௌக்கியமா போட்டாச்சு, ஆரம்பிச்சாச்சு வேலையை அழகா. அவர் பாட்டுக்கு பாண்டுறங்கா பண்றேனாதான் போயாச்சு. அவர் பாட்டு அந்த ஊர் நதிக்கல்ல ஏதோ உட்காந்துச்சான், சில இடங்கள்ல அது கங்கை நதிக்கல்ல இருந்த வித்யாநகரம் அப்படின்னு காண கிடைக்க. ராஜா எப்பொழுதும் போல விடியற் காலம்புறேன் பகவானுக்கு ஆர்த்தி எல்லாம் காட்டி பூஜை பண்ணலாம் வந்து பார்த்தான். எப்பொழுதுமே தான் பண்ண அலங்காரம் தான் பகவானுக்கு பண்ணதெல்லாம் பார்த்து பெருமை விடும். நமக்கு ஒரு பெருமை உண்டு இல்லையா, நான் சுவாமிக்கு அந்த அழகாக ட்ரெஸ் தைச்சிருக்கேன், என் சுவாமிக்கு அவ்வளோ அழகாக மாலை போட்டிருக்கேன். அதாவது ரசிக்கலாம், அனுமதிக்கலாம், அது ஒரு அகமா வந்துடக்கூடாது. ராஜா எப்பொழுதும் ரசிக்கலாம். இன்னைக்குன்னு பார்த்தா நவரத்ன மாலையை காணல, ராஜாவுக்கு கோபம் வந்து எடுத்தோம். என்ன கோவிலுக்குள்ள வந்து யார் திருடினார்கள்? உடனே அர்ச்சகர்கள் அப்படி அடி அடினு அடிச்சு அவா சொன்னா, நாங்கள் எங்கே வந்தோம், அவ்வளோ பூட்டி வச்சிருக்கோம், நாங்களே அவ்வளோ செக் பண்ணி தான் உள்ளே விடுறான். உடனே ராஜா சொன்னால், எல்லாருமே தேடுங்க, வீடு வீடாக நுழைஞ்சு 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 தேடுறான், எங்கேயும் கிடைக்கல. இவர் பாட்டு கங்கைக்கல்ல உட்காந்து பாண்டுறங்கா பண்ணுறேங்க தான் பஜனை பண்ணிட்டு இருக்கேன். இவர் கையில் ஜாலியாக மாலையெல்லாம் போட்டுட்டு, இவர் அதை பார்க்கவே இல்லை, அதுக்கு யோசிக்கவே இல்லை, அதை கவனமே இல்லை அவருக்கு. பாண்டுறங்கனை பார்த்த குஷியில் பானுதாசர் உட்காந்துருக்கான். இப்போ பார்த்தா இவன் தான் அத்திருடன்னு பிடிச்சாச்சு. அவர் ஒன்றுமே புரியலை, ராஜா வந்தான் திட்டினா உன்னை கழுவனை ஏத்தினா தான் சரியாகும்னுட்டான். உடனே ஒரு பானுதாசர் பார்த்தார், ஏண்டா வர வச்சு ஒன்னா ஐசிண்டு போகலாம் வரேன்லாம் சொல்லிட்டு கழுமரத்தில் ஏற்றுறதுக்கு பிளான் பண்ணுறியானி, நல்ல லீலடா பாண்டுறாங்கா அப்படின்னு நினச்சிருந்தேன். ராஜா சொல்ல, முதல்ல உன்னை கழுமரத்தில் ஏற்றி விட்டுங்க அப்படின்ட்டான். ஐசிண்டு போகிறா, அந்த கோவில் வாசல் வழியாக போகிறா. இப்போ பானுதாசர் கெஞ்சிறார், நம்மளை தூரம் வந்துவிட்டேன், ஒரு தடவை பாண்டுறங்கனை பார்த்துட்டு 4 வார்த்தை கேட்டுட்டு போயிடும், எனக்கு அவருக்கு ஒரு பழைய கணக்கு இருக்குது பாக்கி இருக்குது, ஒரு 4 வார்த்தை அவர் நெருக்குன்னு கேட்டுட்டு போகணும்னு. சில பேர் பார்த்தா சரி கேளுன்னு அழிச்சுட்டு போனா பாண்டங்கனை பார்த்தா சந்தோஷமா திருப்தியா நிம்மதியா, ஒரே ஒருத்தன் தான் உன்ன தேடிட்டு வந்தேன், அவனே இல்லாமன்ற தீர்மானம் பண்ணிட்டார். நன்னாரு, சௌக்கியமாரு, ஆனந்தமாரு, நிம்மதியாரு, இப்படியே இருந்துட்டார். பாண்டகன் திருவிழு முடிக்கலாம், ஏன்னா திருஇந்தலூர் பெருமாளை பார்த்து திருமங்கையாளோட தான் வாழ்ந்தே போகும் நீரேன்னு நன்னாரு சௌக்கியமாரு அப்படின்னா. இந்த மாதிரி இவர் சொல்லிட்டார், பகவான் வாயே திறக்கல. சமயத்தில் பகவான லீலை பெரிய ஞானிகளுக்கும் புரியறதில்ல, பாமர ஜனங்களுக்கும் புரியறதில்லை. உண்மை அதுதானே, இத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம் பகவான் பண்ணுற லீலைகள். ஒரு க்ஷணம் கண்ணை மறைச்சுடுறது, சத்தியமாக கண்ணை மறைச்சுடுறது, அவனோட கருணை புரியாமல் நீ எனக்கு என்ன கிருபை பண்ணிட்ட, உனக்கு கண்ணு இருக்கான்னு கேட்டுடுறோம். அப்போ கூட பகவான் தேவேன்னு நிற்கிறான், அதான் அவனுடைய காரணம். எத்தனை பேர் எத்தனையோ பக்தர்கள்லாம் பார்க்கலாம், திட்டுவோம் பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் ரத யாத்திரம் பொழுது டக்குனு இடத்துல வண்டி ரதம் நின்றுடும், இந்த பூரி ஜனங்கள்லாம் திட்டுவா, திட்டின பிறகுதான் ரதம் நகரும். அவெல்லாம் எப்படா அப்போ திட்டலான்னே காத்துட்டு இருப்பான், ஏன்னா திட்டின பகவானுக்கு சந்தோஷமா, உரிமைக்கெல்லாம் திட்டுறா அப்படி எடுத்துக்கலாம். நான் பகவான் நம்மளா என்ன திட்டினல்ல, நாக்கள் நரம்பில்லாமல் பேசினல்ல, உன் முகத்தில் முழிச்சேனா கேடு, செத்தாலும் நெஞ்சு வேகாது, போனாலும் என் முகத்தில் முழிக்காது, சித்தமானவரை முழிச்சான்னு முழிக்கலாம் என்ன நமக்கு தெரிய போறதா? இல்லை, நிறைய வசனங்கள் பேசிருக்கோம், ஆனால் தெய்வம் அப்படி இல்லை. எப்பொழுது ஒரே ஸ்திதி காருண்யமயமான மூர்த்தி கருணாசாகரன் பாண்டுரன். இப்படி பார்த்தான் சேவிச்சா பாண்டுரன் பிரத்யட்சமா எடுப்பில் கேசின் தெய்வம் அப்பயும் பிரசன்னமா சிரிக்கிறான். சரி சரி நல்லா சிரிப்பா சிரிச்சுன்னு சௌக்கியமா இருக்கு அப்படின்னு. அழகா வந்தாச்சு ஊர் மத்தியத்துல ஒரு கழுமரம், கழுமரம்னு ஒன்று உண்டு அந்த காலத்துல, மரத்தை நல்லா அப்படி வச்சிருப்பா, அது மேல நுனி கூரா இருக்கும், அதில் கொண்டு உட்கார வச்சுருவான். இந்த ஆசன வாயில் அந்த கழுமரத்தோட நுனி ஏறுற மாதிரி உட்கார வச்சுருவான். உடம்பு கணத்தில் உடம்பு கீழே இறங்கும், அப்போ அந்த ஆசனவாய் வழியாக இந்த கூரான நுனி உள்ளே இறங்கும். இறங்க இறங்க உடம்பு ரெண்டா பழந்து பெரிய வலி, தலையை சீவினா கூட 2 நிமிஷம் வலி தான், விஷமோ தற்கொலையோ கூட கொஞ்ச நேரம் தான். இந்த கழுமரம் இருக்க பெரிய தண்டனை தான் கழுமரம், கழுத கழுவில் ஏற்றுறதுன்னு சொல்லுவேன். இந்த ஆசன வாயில் கொண்டு உட்கார வச்சுட்டான்னா உடம்பு கணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இறங்க அப்படி ரெண்டா அப்படி கிழியும், பெரிய பாடுது. அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்து வச்சுட்டா ஒரு இப்படி அந்த கழுமரத்தை பார்த்தா, ஹே கழுமரமே பாண்டுரங்க நாம ஜப பலம் உனக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சுட்டு, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரி கா பாண்டுரங்கா, ஒரு நன்னா அப்படி பஜனை பாடினார். பாண்டுரங்கா எங்க இருந்தாலும் சௌக்கியமாரு, ஆனா உன்ன நினைச்சுண்டு பல ஜனங்கள் பண்டரிபுரத்துல காத்துட்டு இருக்கா, ஹே பிரபோ நான் ஒருவன் கழுவில் ஏறினாலும் பரவாயில்ல, மற்ற ஜனங்களுக்காவது காட்சி கொடுத்துரு, எங்களெல்லாம் விட்டுடாதேன்னு கதறினார். அவர் கதறின உடனே பாண்டரனுக்கு தாங்க முடியல, அவர் இந்த கழுமரத்துல கையை வச்சா அடுத்த க்ஷணம் பட்ட மரம் தானே அது, அதுதானே கழுமரமாக்கியிருப்பா, அது துளிர்த்து பச்சை மரமா ஆயிடுறது. நாம ஜபத்துக்கு அந்த பலம் உண்டு. பட்ட மரம் துளிர்க்கும்னா நம்ம வாழ்க்கை துளிர்க்காதா? பட்ட மரம் மாறும்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறாத. சத்தியமா நாம ஜபம் பண்ணுங்கோ, பகவான நம்புங்கோ, நம்பிக்கை வீண் போகவே போகாது. உலகமே கைவிட்டாலும் எல்லாமே மோசமா போனாலும் பகவானத்துல வச்ச நம்பிக்கை வீண் போகாது. பாண்டரங்களை நம்பினவர்கள் தொட்டு போக மாட்டார்கள், அழிஞ்சு போக மாட்டார்கள். சத்தியம் சத்தியம் சத்தியம். பட்ட மரம் துளிர்த்துடுத்து இவ்வளவு அதிசயிச்சு பிரமிச்சு போய் ராஜாவிடத்துல சொன்னார்கள். ராஜா ஓடி வந்து பார்த்தான், பட்ட மரம் துளிர்த்து நிக்கிற ராஜா புரிஞ்சுபடுத்து, இவர் திருவடிகளில் விழுந்தா நம் மன்னிச்சிடுங்க, நீர் பரம பாகவதர் அப்படின்னு. என்ன வேணும்னு அவர் சொன்னா, எனக்கு பாண்டரங்கன் தான் வேணும். நீ அழிச்சுட்டு வந்துட்டாய், ஆனா பாண்டரங்கன் இல்லாம அந்த ஊர்ல எல்லா ஜனங்களும் துடிக்கிறாப்பா அப்படின்னு அவன் சொன்னான். நான் எப்படி என் பாண்டரங்களை விட முடியும் அப்படின்னு இவர் சொன்னார். பாண்டரங்கனே போய் நியாயம் கேட்கலாம் வா அப்படின்னுட்டேன். அங்க போய் நின்னா பாண்டரங்கன் ரெடியா நிக்கிறான், மூட்டை முடிச்செல்லாம் கட்டிண்டு. ராஜா பார்க்கிறான், என்ன பாண்டரங்கான்னா, நான் ஊரை விட்டு கிளம்புறேன். ராஜா கிரன் என்ன குத்தம் பண்ண, என் பக்தா கழுதேத்திட்டியே அப்படின்ற இவர் சொல்ற. அவர் கழுத்துல மாலை ஆனா போட்ட பகவான், அதெல்லாம் அடுத்த கதை. ராஜானா ஒழுங்கா தீர விசாரிக்கணுமா? நீ விசாரிக்கிற, இனிமே உன் ஊர்ல இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஊர் இருக்குப்பா, எனக்கும் ஜனங்கள் இருக்காங்கப்பா, அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது. பானுதாஸ் ஆச்சரியமா பாக்குறார், இதுக்குதான் மாலையை போட்டு விட்டுருக்கான். ராஜா கதறி அழறான், பிரபு நான் இல்லாம எப்படி இருப்பேன் நீ இல்லாம அப்படின்னு. பகவான் சொன்னாப்பா, நீ பூர்வ ஜென்மத்தில் பண்ண பிரார்த்தனைக்காக கொஞ்ச நாள் உன் கூட இருக்க வந்தேன், எப்பொழுதும் உன்னுடைய ஹிருதயத்தில் நான் இருக்கேன், என்னுடைய ஹிருதயத்தில் நீ இருக்க, உனக்கு எப்போ தோன்றதோ பண்டிகைபுரம் வந்து பாரு, நான் கிளம்புறேன்னுட்டா. பானுதாசர் ஓ நட, பிரபு உன்னை புரிஞ்சிக்காம சொல்லிட்டேனேப்பா. பகவான் சிரிச்சான், யார் தான் என்ன புரிஞ்சுண்டா, பகவத்கீதை கேட்ட அர்ஜுனனும் புரிஞ்சுக்கல, அக்ஷஸ்தலத்தில் இருக்க ஸ்ரீதேவி புரிஞ்சுக்கல, யார் தான் என்ன புரிஞ்சுண்டாப்பா, பரவாயில்ல எனக்கு அது பழகி போயிடுது, கோடி கோடி ஜென்மாவா அவளுக்கு தோணும் போது கொண்டாடுவா, இல்லைன்னா கேவலப்படுத்துவா, அது ஒரு விதத்தில் நாஸ்திகன் வசத்தி ஆரம்பத்தில் இருந்து திட்டின் இருக்கோம். இந்த அரகுட ஆஸ்திகள் எப்ப பிடிக்கிறதோ கொண்டாடுவா, பிடிக்கலன்னா திட்டுவா. எனக்கும் பழகி போச்சு வச்சுக்கோ, சூடு சொல்ல நிலக்கம் மானோ ரோஷன் எல்லாத்தையும் விட்டுடும். சத்தியமா தெய்வத்துக்கு அதெல்லாம் இல்லை, இருந்தா நம்மளெல்லாம் பக்கத்தை சேர்ப்பாரா, நமக்கே தெரிய வேண்டாம். அவ்வளவு தூரம் சௌலபியம் பக்த வத்சலன் பாண்டவன். நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி நம்ம சூடு சொல்லணும் இப்படி தானே உட்காந்து இருக்கும், வெக்கம் மானம் சூடு சொன்னா ரோஷத்தையா காட்டுறோம். குழந்தை அதுக்கு என்ன தெரியும்ன்ற இல்லையா, பகவானும் நம்மளை குழந்தையா பாக்குறதுனால எல்லா குத்தத்தையும் மறந்துட்டான், ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு கிருப பண்றான் பாண்டுரங்க. அப்ப பகவான் சொல்றான், திரும்பியும் பானுதாசா பத்திரமா ஆயிடுச்சுட்டு போய் வழியில எங்கேயா வச்சு அங்கேயே இருந்துருவேன்னுட்டான். ஒரு கையை கூப்பிட்டான், ராஜா மாதிரி 50,000 பேர் நிக்க வச்சு தூக்கினால போக முடியாது, நடக்கிற கதையை பாருன்னுட்டான். உடனே பாண்டுரங்கன் சொன்னா, அப்படி சொல்லிட்டா நீ தூக்கிட்டு போற மாதிரி நான் வரேன்னு சொல்லி குஞ்சு பாண்டரங்கனா மாறிட்டான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் குஞ்சு பாண்டரங்கனா மாறி ஒரு மான் தோல் பேக் வச்சிருக்க ஜோல்னா பையன் இல்லையா, அந்த பேகுக்குள்ள ஒரு போட்டிருந்தார் பகவான. பகவான் அவசியம் ராஜா அழறான், பிரபு என்ன மன்னிச்சுடு, இங்கேயே இருந்துரு இருந்துரு. பகவான் சொன்ன, அழாதேப்பா, உன் பக்திக்கு வசப்பட்டு இவ்வளவு நாள் ஏகாந்தமா உனக்கு தரிசனம் கொடுத்துட்டேன், பக்தர்கள்லாம் காத்துட்டு இருக்கா, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிளம்பிட்டான். ஒரு ஆனந்தமா பேகுக்குள்ள பாண்டங்கனை வச்சு எடுத்துட்டு வர, ஜோல்னா பையில மாட்டிண்டு உள்ளுக்குள்ள பாண்டங்கனை வச்சிருந்து பாண்டங்கனை கேட்கிறார், என்ன பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவு, ராஜா பாட்டு கொண்டாடி இருந்தா அங்கே இருந்தேன், எங்கெல்லாம் நான் எங்க மறந்தேன், என் ஹிருதயத்துல தானே நீங்க அத்தனை பேரும் இருக்க, உங்களுடைய பக்தியோட லோகத்தில் புரிய வைக்கிறதுக்காக இத்தனையும் பண்ணேன் அப்படின்னு இப்படி பேசிட்டே வரா. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பானதாசர் போனால் வரவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி உசிரை விட்டுட்டா போல இருக்கு, நமக்கு இனிமேல் பாண்டுறங்கன் கிடையாது. இது வரைக்கும் பார்த்தோம் அவ்வளவுதான் பாக்கியம், எல்லாரும் சந்திரபாகாவை குதிச்சு உசிரை விட்டுடலாம் அப்படின்னு அவள்லாம் தீர்மானம் பண்ணிட்டான். பாண்டுறங்கன் இல்லாமல் என்ன வாழ்க்கை? அதுக்குள்ள ஆஷாடம் முடிஞ்சு கார்த்திகை மாசம் வந்தாச்சு, 4 மாசம் ஓடியாச்சு. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஓடியாச்சு. இப்படி அவர் வந்துட்டுருக்கா, ஒரு பஜனை பண்ணிட்டு ஏகாந்தமா பாண்டுறங்கனை தோல்ல சுமந்துட்டு வரா. அது ஒரு சுகம் தான், பகவானை சுமக்கிற உலகத்தையே சுமக்கிற தெய்வத்தை அவர் சுமந்துட்டு வரா. பண்டிரிபுரம் பக்கத்துல பத்மாலயா அப்படின்னு ஒரு ஏரி ஒரு குளம் உண்டு. அந்த இடத்துக்கு வந்தோம்னா சரி ஒரு அனுஷ்டானம் பண்ணலாம்னு சொல்லி மறந்து போய் கீழே வச்சுட்டான் பேக்கை. வச்சிருக்கப்படாது அனுஷ்டான சமயம்னு கீழே வச்சார். உள்ள போனா அனுஷ்டானம்லாம் முடிச்சாச்சு. அப்பாடா பாண்டங்கன் அழிச்சுட்டு வந்தாச்சுன்னு பாக்குறா. பாண்டங்கன் சைஸ் பெருசா இடுப்புல கேஸ் நிக்கிறான். நடுங்க ஆரம்பிச்சுட்டார். பிரபு இப்படி பண்ணிட்டேன், நான் அப்பயே சொன்னேன்ல உன் யார் கீழே வைக்க சொன்னான்னு. ஒரு கதறி அழகார், அப்பா திரும்பி இந்த இடத்துல கிளம்புறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் எனக்கு தெரியாது. பிரபு கிருபை பண்ணுன்னு அழுத உடனே பகவான் சொன்னான், நீ எல்லாரையும் கூட்டிட்டு வா, என் பக்த ஜனங்கள்லாம் ஆடி பாடி பஜனை பண்ணிட்டு என்னை வரவேற்கணும், அப்பதான் உள்ள வருவேன்னுட்டான். அதுக்காக தான் இந்த லீல. உடனே ஒரு உள்ள ஓடுறா, இவாள்லாம் சந்திரபாகால குதிச்சு உசிர விடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிரிதநாதா பண்டரிநாதா. ஆசிரிதநாதன்னா யார் ஆசிரயிச்சவர்களோ அவர்களுடைய நாதனா இருந்து ரட்சிக்கக்கூடியவன் ஆசிரித்தன். ஒரு பஜனை பாடுறோம், எல்லாரும் ஓடி வரா. தனியா வந்திருக்காளே பாண்டுரங்கன் எங்க, நான் ஊருக்கு வாசல்ல நிக்கிறான், ஊர் எல்லையில நிக்கிறான், நம்ம எல்லாம் ஆடி பாடி பஜனை பண்ணி கூப்பிட்டாதான் வருவேன்னு சொன்னா எல்லாரும் விழுந்தடிச்சுட்டு ஓடுறா. பாண்டன் இடுப்புல கைய வச்சுட்டு சாட்சாத் மன்மத மன்மதனாக கோட்டி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக அப்படி நிக்கிறான். தன்னுடைய பக்த ஜனங்கள்லாம் பார்த்தோன்னே பகவான் பிரசன்னமாக டக்குன்னு ஒரு சுத்து பெருத்து போயிட்டான் குஷியில. பக்த ஜனங்கள்லாம் இழைச்சவாள்ல இவனை பார்த்தோன்னு குஷியில பெருத்து போயிட்டான். எல்லாரும் ஓடி வந்தா கட்டி பிடிச்சுக்கிறா, முத்தம் கொடுக்கறா. எப்படி ராசக்கிரீடைக்கு முன்னாடி டக்குனு கிருஷ்ணன் காணாம போய் திரும்பி கிடைச்சவன கோபிகள்லாம் கொண்டாடினாலும், சில பேர்லாம் ஓடவா, சில பேர் கண்ணத்தை கீழ்றா, என்னடா அநியாயம், எப்படிடா போனாய், அவ்வளவு என்ன மோசமானவன் ஆயிட்டியா, அவ்வளவு தூரம் கருணை இல்லையா, இப்படி எல்லாரும் சொல்றா. பகவான் சிரிச்சா, இந்த மாதிரி நீங்க எல்லாம் உரிமையோட என்கிட்ட கோச்சிக்கணும் தான் இத்தனையும் பண்ணேன் அப்படின்னு. உடனே பகவான் சொன்னான், நான் எல்லாரும் ஒன்று பல்லக்கு ஏற்பாடான, பல்லக்குலாம் வரமாட்டேன், எல்லாரும் என்னை மாற்றி மாற்றி தூக்கிட்டு போங்கன்னுட்டான். உடனே பானுதாசர் எடுத்தார், உடனே வந்துட்டான். அவர் ஒருத்தர்கிட்ட கொடுத்தார் லைனாக, அப்படி மனித சங்கிலி மாதிரி நின்னான். ஒவ்வொருத்தர் கையிலேயே வாங்கி 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 பாண்டுறங்க, எவ்வளோ நல்லாயிருக்கும் திருவடியை பிடிச்சாலே சுகம்னா, இப்படி வாங்குறா இந்தா அப்படின்றாளா. சில பேர் கொடுக்க மாட்டேங்க, அப்படி கையில் வச்சு இப்படி தாளாட்டு பாடுறா, மொத்தம் கொடுக்குறா. உடனே ஒருத்தர் கொடுப்பா திருப்பி எங்கே போயிட போகிறார், பயம் எல்லாருக்கும். உடனே வாங்குறா, இப்படி கைமாறி 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 கோவிலுக்குள்ள வந்தா அந்த இடத்துல அப்படி வச்சா டக்குன்னு பகவான் திரும்பி தன்னுடைய பழைய இடத்துல யதாஸ்தானத்துல ராஜாதிராஜனாக பாண்டுரங்கனாக பண்டரிநாதனாக பக்த வத்சலனாக பக்த பராதீனனாக வந்துட்டான். உடனே ராதிகா ராணி சத்யபாமா ருக்மிணி எல்லாம் ஓடி வந்தா. பிரபு ஆலிங்கனம் பண்ணிண்டார்கள், 30 முக்கோடி தேவர்கள் வந்தார்கள். பிராமணர்கள் வேத மந்திரம் எல்லாம் சொல்லி பகவானுக்கு சந்திரபாகா ஜலத்தினால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி பகவான் இப்படி பார்க்க ரொம்ப பசிக்கிறது அப்படின்றான். உடனே அவாவா பகவானுக்கு கொடுக்குற ரொட்டி சப்ஜி பன்றிபுரத்துக்குன்னு ஒரு மெனு உண்டு, அதெல்லாம் கொடுத்து பகவானுக்கு எல்லாரும் ஊட்டி விடுறா. பகவான் சாப்பிட்டான். பானுதாசர் இப்படி பார்க்கிறார், கண்களில் கண்ணீர் வழியறது. பகவான் சொன்னா, நான் திரும்பி வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த பானுதாசன் தான். எல்லாரும் பானுதாசனை கட்டிண்டா, உங்களால தான் பாண்டுரங்கன் திரும்ப கிடச்சான். பானுதாசர் சிரிச்சார், அவனே சங்கல்பம் பண்ணா அவனே வந்தான், நான் அவன் கையில ஒரு கருவி தான், நான் ரொம்ப சாதாரணமானவன், அவன் தன் கருணையினாலே வந்தான், பத்துடை அடியவர்க்கு எளியவன், என்னுடைய பக்தி பெருசுலே அவனுடைய காருண்யம் பெருசு, உங்களுடைய பக்தி பெருசுன்னு. உடனே எல்லாரும் ஜெய் போலோ பானுதாஸ் மகராஜ் கி ஜெய், ஜெய் போலோ பண்டரிநாத் மகராஜ் கி ஜெய். அதுக்கப்புறமா பண்டரிபுரத்தில் ஜாகிரதை, அவன் திரும்பி உன வெள்ள விட்ட வம்பு, அன்னிலே ரொம்ப ஜாகிரதையா இருக்கார். அத்தனை வசத்தி இந்த பானுதாசருடைய சரித்திரம். இல்லாட்டி இன்னைக்கு பன்றிபுரம் நமக்கு இல்லை. பாண்டங்கனை பார்த்துக்க மாட்டோம். ராஜாவுடைய சொத்தா இருந்தவனை திரும்பவும் பாமர ஜன பக்த பிரியனா மாற்றி கொண்டு வந்தவர் பானுதாசர். இந்த பானுதாசர் வம்சத்துல வந்தவர் தான் ஏகநாத் மகராஜ். பானுதாசருடைய கொள்ளு பேரன்தான் ஏகநாத் மகராஜ். சும்மா இல்லை வம்சம். அவ்வளவு வசதியான ஒரு பானுதாசர் சரித்திரம், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் இந்த சரித்திரத்தை நான் சொன்னதே இல்லை, சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. நம்முடைய திருமந்திர நகரத்துலதான் சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா இத்தனை விஸ்தாரமா பானுதாசருடைய சரித்திரத்தை சொல்ற பாக்கியத்தை வைகுண்டபதி தான் கொடுத்த. சத்தியமா அதை உத்துண்டாகும். பகவானுடைய கிருப. நான் வேற ஒரு பக்த சரித்திரம் தான் சொல்ல போறேன்னு நினைச்சேன். ஆனா சுவாமியோட சங்கல்பம் அவ்வளவு அழகான ஒரு சரித்திரம். அப்ப பகவான் கூப்பிட்டா வருவான், பானுதாசர் மாதிரி கூப்பிட்டா வருவான். அதுக்காக நம்மள கழிமறைலாம் ஏற்ற மாட்டேன், பயப்படாது. கழிமறைலாம் காலம் ஏறி போயாச்சு. நிம்மதியா நாமஜபம் பண்ணுங்கோ. இவ்வளவு உசந்த ஒரு பாரத தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்முடைய பாரதியார், வாவு சிதம்பரனா, சுப்பிரமணிய சிவா, எத்தனையோ பெரியவா, பாலகங்காதர திலகர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நிறைய பெரியவாழ்லாம் இருக்கா. அத்தனை தேச பக்தர்களையும் நினைச்சுக்கோங்க. இந்த தேசம் நன்னா இருக்கணும், இது இந்துஸ்தானமா மாறணும், நம்ம எல்லாரும் ஆனந்தமா ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே அப்படின்னு ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு சொன்னாரு பாரதியார், பெரிய ஞானி. ஆனா அதை பாக்குறதுக்கு அவர் இல்லை, அதான் சிலர்லாம் தான் தீரணிக்க முடியல. பாக்குறதுக்கு முன்னாடியே அப்படி பாடிந்தாருன்னா பிரத்யட்சமா கொடி ஏற்றும் போது பார்த்துட்டா என்ன பாடியிருப்பாருன்னு நினைச்சு அசந்து போறேன். இப்பேற்பட்ட ஒருத்தர் அந்த பாரதியாரெல்லாம் வாழ்ந்த ஒரு மாவட்டத்துல வாழணும். அதனால கொஞ்சம் சூடு சொன்னா நமக்கு ஜாஸ்தியே இருக்கணும். தூத்துக்குடியில இல்லைன்னா தப்பு. உப்பிட்டவரை உள்ள நினைக்கணும்ன்றா, உப்புக்கு நமக்கு ரொம்ப பக்கத்துல உண்டு. நன்னா தேசபக்தியோட தெய்வ பக்தியோட வாழ்ந்து சாதிக்கணும், சாதிச்சே ஆகணும். பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். கிருஷ்ண ஜெயந்தி விழா அப்படின்னு நடந்துருக்கு. நாளையோட இந்த இடத்துல இந்த பாண்டரங்கா பண்டரைநாதா வைபவம் இப்போதைக்கு போறோம். அடுத்து பார்ட் த்ரீ உண்டு, இது பார்ட் டூ. பார்ட் ஒன் விட்டலனை இப்படி, பார்ட் டூ பாண்டரங்கா பண்டரைநாதா, பார்ட் த்ரீ என்ன நினைக்கிறேன். ஆனா நிச்சயமா கொஞ்ச நாளைக்கு பாண்டரங்கன் தான், அது மட்டும் தெரிஞ்சு போயிடுது. உங்களை அத்தனை பேரையும் ஐஷண்டு பன்றியபுரம் போகிற வரைக்கும் இது முடியாது போல இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் கேட்டு 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 ஒரு வெறி பிடிக்கணும், பன்றியபுரம் போகணும் வெறி பிடிக்கணும். அந்த வெறி பிடிக்குமோ முடிச்சுட்டு பன்றியபுரம் ஐஷன் போய் பன்றியநாதன் சந்நிதியில போய் ஒரு பக்த வைபவம் சொல்லி இதை பூர்த்தி பண்ணணும். அதுக்கு பாண்டகன் கிருபை பண்ணட்டும். வைகுண்டபதி வழிகாட்டம் நம்ம பிரார்த்திச்சுப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, Krishna Radhe Radhe Krishna, Krishna Radhe Radhe Krishna, Krishna Radhe. Jai Sadguru Maharaj ki, Samasta Bhagavad Lukum, Govinda Nama Sankirtanam, ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கீம், ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ, ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ,
சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ஜெய் போலோ ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத ஸ்ரீ சங்கரராமேஸ்வரமூர்த்தி கீ. ஜெய் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. ஜெய் போலோ வீர தீர சூர பாலாஞ்சனேய சுவாமிக்கு. குண்டலீகவரதா. ஜெய் போலோ பானுதாஸ் மகராஜ் கீ. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. ராதே கிருஷ்ண.